இன்றைக்கு நம்ம வைஷ்ணவர்களுடைய மகத்துவத்தை பற்றி பேச இருக்கிறோம். கிருஷ்ணர், விஷ்ணு இவங்களுக்கு பக்தராக இருக்கக்கூடியவர் வைஷ்ணவர் அப்படின்னு அறியப்படுகிறார். வைஷ்ணவர்கள் மிகவும் விசேஷத்தன்மை கொண்டவர்கள். வைஷ்ணவர்களை சாதாரண நபராக யாரும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து வேத சாஸ்திரங்களில் ஆழமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சில நல்ல அதிர்ஷ்டத்தினால நமக்கு வைஷ்ணவர்களுடைய சங்கம் கிடைச்சிருக்கு. இந்த சங்கத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். அப்படின்னா சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுடைய மகத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா சாஸ்திரங்களில் வைஷ்ணவர்களுடைய மகிமைகள், வைஷ்ணவர்களுடைய தன்மைகள் ரெண்டுமே இருக்கு. வைஷ்ணவர்களுடைய மகிமைகளை பற்றி சொல்லியிருக்கு, அதே நேரத்தில் வைஷ்ணவர்களுடைய தன்மைகளை பற்றியும் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுடைய தன்மைகள், அந்த அளவிற்கு வைஷ்ணவர்களுடைய தன்மைகள் இன்றைக்கு நம்ம கிட்ட இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும். ஏன்னா சாஸ்திரங்களில் ஒரு வைஷ்ணவர்களை பற்றி சொல்லியிருக்கும்போது எல்லா வைஷ்ணவர்களை பற்றியும் சொல்ல மாட்டான். வைஷ்ணவர்கள் எண்ணற்றவர்கள். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில், வீத்தர் ஆக பயக்ரோதா மண்மையா மாம் பாசத்திய கினவோ ஞான தபசா பூதா மத்பாம் ஆகதா. எவ்வளோ பக்தர்கள் என்னை வந்து அடைந்திருக்கிறார்கள் முன் பல்வேறு காலங்களாகங்கிறார். கிருஷ்ணரை சென்றடைந்த எல்லா பக்தர்களை பற்றியும் சாஸ்திரங்களில் கொடுக்கப்படுறது கிடையாது. அவர்களில் யார் விசேஷமானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களை பற்றிய தகவல்கள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்படுது. அந்த தகவல்கள் நமக்கு உதாரணம் அமைக்கிறதுக்கு வசதியாக இருக்கு. எந்த சூழ்நிலையில் ஒரு வைஷ்ணவன் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நடைமுறையில் நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்றதுக்கு மிகச்சிறந்த பல்வேறு வைஷ்ணவர்கள் உதாரணங்களாக செயல்படுறாங்க. இப்போ சில இடங்களில் பொதுவாக வைஷ்ணவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அப்படி வைஷ்ணவர்களை பற்றி பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்கள் பக்தியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை குறிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்கள் வைஷ்ணவர்கள்னு சொல்லும்போது பொதுவாக தான் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும், இந்த இடத்துல இது உயர்ந்த வைஷ்ணவர்களை சுட்டி காட்டக்கூடியது, இது நடுநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை சுட்டி காட்டக்கூடியது, இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை சுட்டி காட்டக்கூடியதுங்கிற தன்மைகள் விவரங்கள் சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். சில இடங்களில் பொத்தம் பொதுவாக கூட சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமணி வைஷ்ணவே ஸ்வல்ப புண்ணியவத்தம் ராஜன் விஸ்வாசுவனை விஜாயத்தே. யார் ஒருத்தவங்க மகாபிரசாதம் கோவிந்தன் பகவானுடைய திருநாமம் வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட புண்ணியமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல வைஷ்ணவன்னு சொல்கிறது எந்த ஒரு வைஷ்ணவனை குறிக்கிது? மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவனையா, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவனையா, மிக உயர்ந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவனையா அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக சில நேரங்களில் எழும்புறதை நம்ம பார்க்குறோம். யார் வைஷ்ணவன் அப்படிங்கிற கேள்வி ஒரு பதிலளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வியும் கூட. சாஸ்திரங்கள் வைஷ்ணவர்களுடைய மகிமையை பற்றி சொல்லும்போது எத்தகைய வைஷ்ணவரை குறிக்கின்றது? கிருஷ்ணர் சொல்றார் பாகவதத்தில், என்னுடைய பக்தன் எனது வழிபாட்டுக்குரியவன்கிறார். அது எத்தகைய பக்தனை குறிக்கின்றது? சிவபெருமான் சொல்றார் பார்வதி தேவி கிட்ட, ஆராதனம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனம் பழம் தென் தஸ்மாத் பரதரம் தேவி தத்யானாம் சமர்ச்சனம். ஆராதனங்களில் மிக சிறந்தது விஷ்ணுவை ஆராதிக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் உயர்ந்த ஆராதனம் என்ன? விஷ்ணு பக்தர்களை, அவருடைய அவருக்கு தன்னை ஒப்படைத்தவர்களை வழிபடுறது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுட்ட சத்யராஜ் கான் கேட்குறார், அவர் வங்காளத்திலேருந்து மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வருடா வருடம் பூதிக்கு வருவார். அப்படி வரும்போது அவர் மகாபிரபுட்ட கேட்குறார், வைஷ்ணவன் ஒருத்தர் வைஷ்ணவர் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கார்? மகாபிரபு சொல்கிறார், அசத் சங்கத்தியாக ஓ வைஷ்ணவ ஆச்சார், வைஷ்ணவன் அசத் சங்கத்தை விட்டொழித்தவனாக இருப்பான். அடிப்படையான அறிகுறி சொல்கிறார். வைஷ்ணவன் எக்காரணம் கொண்டும் பக்தர் அல்லாத நபர்களோட சங்கம் கொள்ள மாட்டான். மேலும் அவர் கேட்கும்போது அவர் சார், யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் வைஷ்ணவர்கள். ஆ ஓகே, கேட்டுட்டு போயிடுறார். மறுவரிடம் வந்து அதே கேள்வி கேட்குறார், யார் வைஷ்ணவர்னு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள். அடுத்த வருஷம் வந்து அதே கேள்வி கேட்குறார். அப்போ மகாபிரபு சொல்கிறார், யாரெல்லாம் தங்களுடைய இருப்பினாலேயே மற்றவங்களையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல வைக்கிறாங்களோ அவர் தான் வைஷ்ணவங்கிறார். ஸோ அதன் மூலமாக வைஷ்ணவர்களில் மூன்று நிலையை மகாபிரபு எடுத்துரைக்கிறார். இதே மூன்று நிலைகள் ஆச்சாரியர்களால் பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் நேரடியாக கிருஷ்ணராலேயே விளக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உபதேசாமிரதத்தில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியும் அந்த பக்தியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மூன்று நிலைகளை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார். சரி, குறிப்பிட்டு இந்த வைஷ்ணவர் இந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, சரி எதையுமே சொல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மகாபிரசாதி கோவிந்தே ஸ்லோகத்தில் வர்ற மாதிரி பொதுவாக வைஷ்ணவன் சொல்லும்போது யாரை குறிக்குது? பதில் என்ன? யாரை வேண்டுமானாலும் குறிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் குறிக்கலாம். கிருஷ்ணர் அதைத்தான் கீதையில் இன்னொரு விதத்தில் விளக்கிறார். ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியம், யார் என்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ அந்த அளவுக்கு நான் பிரதிபலன் கொடுக்குறேங்கிறார். அப்படின்னா என்ன? எந்த அளவுக்கு ஒரு பக்தன் பக்தனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் வைஷ்ணவன் ஆகிறான். ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுன்னு இவ்வளோ சுற்றி வளர்ச்சி சொல்கிறீங்களே, சுற்றி வளர்ச்சி சொல்லலை. வைஷ்ணவன் அப்படின்னா ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கிறது, யார் வைஷ்ணவங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதே சமயத்தில் எந்த அளவுக்கு ஒருத்தட்ட பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அவர் வைஷ்ணவராகவும் ஆகிறார். உண்மையில சொல்லப்போனால் எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். ஏன்? ஜீவரேஸ்வர புகை கிருஷ்ணர் நித்யதாஸ், எல்லாரும் நித்யதாசர்கள், எல்லாருமே வைஷ்ணவன் தான். அதுதான் ஜீவனுடைய உண்மையான இயல்பு. அந்த ஜீவனுடைய உண்மையான இயல்பு கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது, கிருஷ்ணருடைய அன்பில் கிருஷ்ணருடைய பிரேமையில் இருக்கிறது தான் ஜீவனுடைய உண்மையான இயல்பு. ஆனால் அந்த இயல்பை இன்றைக்கு மாயையானது பல்வேறு விதங்களில் மறைச்சிருக்கு. கிருஷ்ணருடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை பிரேமைன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய பௌதிக இந்திரியங்களை சுயமாக திருப்திப்படுத்துறதுக்கான ஆசையானது காமம்னு சொல்லப்படுது. இந்த காமமானது ஜீவன்களை பல்வேறு விதத்தில் மறைத்திருக்கு. எந்த அளவுக்கு ஜீவனை காமன் மறைத்து இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஜீவனுடைய உண்மையான தன்மையானது வெளிப்படுறது கிடையாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் உதாரணம் கொடுக்குறார், எப்படி நெருப்பு புகையாலையும் கண்ணாடி தூசியாலையும் கரு கருப்பையாலே மறைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி ஜீவன்கள் காமத்தினுடைய பல்வேறு நிலைகளில் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறார். எந்த அளவிற்கு ஜீவனானது பௌதிக இச்சையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவன் வைஷ்ணவனாக செயல்படுறதுலேருந்து விலகி இருக்கிறான், அவனுடைய உண்மையான சுரூபத்திலேருந்து விலகி இருக்கிறான். உண்மையான சுரூபத்திலேருந்து விலகி இருக்கிறான் அப்படின்னா வைஷ்ணவனாக செயல்படுறதுன்னு விலகி இருக்கிறான். அதையே இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவிற்கு அவன் பக்தியில் ஈடுபடுறானோ அந்த அளவிற்கு அவன் வைஷ்ணவன் ஆகிறான். அந்த அளவிற்கு அந்த வைஷ்ணவருடைய பெருமைகளும் ஆகுது, அந்த அளவிற்கு அந்த வைஷ்ணவர்கள் கிட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடியதும் இருக்க வேண்டும். எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். யார் பக்தியில் நேரடியாக ஈடுபடுறாங்களோ அவங்க வைஷ்ணவர்கள்னு குறிப்பிட்டு சொல்லப்படுறாங்க. யார் பக்தியில் அதிகமாக ஈடுபடுறாங்களோ அவங்களும் வைஷ்ணவர், பக்தியில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களும் வைஷ்ணவர்கள். பல நிலைகள் இருக்குது. அந்தந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவருக்கு அந்தந்த நிலையில் பெருமைகள் இருக்கு. இருந்தாலும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வைஷ்ணவர்களுமே மிகச்சிறந்தவர்கள். யாரெல்லாம் விஷ்ணு பக்தியை ஓரளவிற்கேனும் எழுப்பி இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த நபர்கள். ஒரு கனிஷ்ட அதிகாரியாக இருந்தால் கூட அவங்க கூட மதிப்பு மிக்கவர்கள். எக்காரணம் கொண்டும் இவங்க கனிஷ்ட அதிகாரி, அதனால இவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லுது, ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, ஜீவ அபராதம் கூட ஒரு அபராதம்னு. வைஷ்ணவ அபராதம் இருக்குது, விக்கிரக அபராதம் இருக்குது, அதோடு சேர்ந்து ஜீவ அபராதமும் வருது. ஜீவ அபராதம் அப்படின்னா எந்த ஒரு ஜீவனுக்கும் நம்ம தீங்கிழைக்க கூடாது. அப்போ எப்படி இருக்கும்போது வைஷ்ணவர்களை பற்றி என்ன சொல்கிறது? வைஷ்ணவர்கள் எந்த அளவிற்கு பக்தியில் முன்னேற்றம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய பெருமைகள் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணர் கீதையில் ஒரு இடத்துல சொல்றார், மகாத்மானஸ்து மாம் பார்த்த, மகாத்மாக்கள் யார் அப்படின்னா அவர் அங்கே சொல்றார், யாரெல்லாம் மகாத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தெய்வீம் பிரகிருதி ஆசிரித்தம், அவங்க உயர்ந்த பிரகிருத்தியில் ஆசிரித்தனா புகழிடம் பெற்றிருக்கிறார் அல்லது புகழிடம் கொடுக்கப்பட்டுறார். அவங்க உயர்ந்த பிரகிருத்தியின் கீழே இருக்கிறாங்க. எல்லாருமே மாயையின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, ஆனால் வைஷ்ணவர்கள் உயர்ந்த பிரகிருத்தியின் கீழே இருக்கிறாங்க. அந்த மகாத்மாக்களை பற்றி கிருஷ்ணர் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் விவரிக்கிறார். அந்த மகாத்மாங்கிறது யாரை குறிக்குதுங்கிறத, சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஸ்ச்சு திருடவிரத, சொல்ல திடமான மனதோட சததம், சததம் அப்படின்னா புரோபசோ 24 மணி நேரம் எப்போதும் எப்போதும் கிருஷ்ணரை பற்றிய கீர்த்தனத்தை, கிருஷ்ணரை பற்றிய புகழை எடுத்துரைக்கிறதுல யார் ஒருத்தர் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்க மகாத்மாக்கள். அவர்கள் கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியின் பாதுகாப்பின் கீழே இருக்கிறாங்க. மற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பக்தியில் ஈடுபடும் போது அவங்களுக்கு ரெண்டு சக்திக்கும் இடைப்பட்ட நிலையில் கொஞ்சம் சிரமங்களுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கலாம் இதர பக்தர்கள். எப்படி பார்த்தாலும் கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடைய நேரடி பாதுகாப்பின் கீழே வராங்க. கிருஷ்ணர் பல இடங்களில் சொல்கிறார், குறிப்பாக அதுவும் தனக்கு தூய பக்தி செய்யக்கூடியவர்கள், தூய பக்தி பயிற்சி செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார், நானே உதவி பண்ணுறேன், என்னுடைய பக்தனை நானே காப்பாற்றுறேன், என்னுடைய பக்தன் மிகச்சிறந்தவன், என்னுடைய பக்தன் என்றும் அழிவடைய மாட்டான், என்னுடைய பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். பாருங்க 12வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பற்றி எடுத்துரைக்கும் போது சமே பக்த மே பக்த சமே பிரியா, அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன், அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன், அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன், மறுபடியும் சொல்கிறார். வேற யாரை பற்றியாவது கிருஷ்ணர் அது மாதிரி சொல்லியிருக்காரா மொத்தம் பகவத்கீதையில்? சில பேர் முட்டாள்தனம் பேசுவாங்க, கர்மிகள், கர்மி, ஞானி, யோகி இதெல்லாம் கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்லியிருக்காரா ஞானி எனக்கு பிரியமானவன்? ஒரு இடத்த சொல்லுங்க. ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், எங்கே சொல்கிறாருன்னா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தின் அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசர்த்தாத்தி கியானிச்ச பரதர்ஷப, 4 விதமான மக்கள் என்கிட்ட சரண்டிறாங்க, அந்த 4 விதமான மக்களில் ஞானி சிறந்தவன், ஞானி துவாத்மே மாமே மதம், அந்த 4 விதமான மக்களில் ஞானி சிறந்தவன்கிறார். ஆனால் அந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஞானி கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்ச ஒரு ஞானி, ஹை கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்ச ஒரு ஞானியை பற்றி அங்கே பேச, கிருஷ்ணர்கிட்ட சரணடையாத ஞானியை பற்றி பேசலை. இன்னொரு இடத்துலையும் கிருஷ்ணன் ஞானியை பற்றி பேசுகிறார், சமஹாத்மா சுதுர்லப, அங்கேயும் அவர் இடம் பற்றி சொல்கிறார், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே மாம் பிரபத்தியத்தை, கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார் எங்கிட்ட சரணடைஞ்ச ஞானி. அந்த ஞானி கிருஷ்ணர்கிட்ட சரணடையக்கூடியதுக்கு அவ்வளோ எளிதானது கிடையாது, பகுனாம் ஜென்மனாம் அந்தே பற்பல பிறவிகள் தாண்டி தான் ஒரு ஞானி கிருஷ்ணர்கிட்ட சரணடைய முடியும், இல்லைன்னா சரணடைய முடியாது. அப்படி யார் ஒருத்தன் சரணடைகிறானோ நான் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு, அதான் கிருஷ்ணன் சொல்றார் வாசுதேவன் சரமதி ச மகாத்மா, அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் சுதுர்லபா. அப்ப நிச்சயமா பக்தனுடைய நிலையானது மிக 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 உயர்ந்ததாக சொல்லப்படுது, எத்தகைய பக்தியில் இருக்கட்டும். அதாவது ஒரு பக்தன் சில பிரபுபாத உதாரணம் கொடுப்பார், மற்ற வழிமுறைகள்லாம் படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி, பக்தி லிஃப்டில் ஏறி போகிற மாதிரி. படிக்கட்டில் ஏறி கஷ்டப்பட்டு முக்கி திணறி ஆயிரம் ஆடி கட்டடம் வச்சுக்கோங்க, இது ஆயிரம் மாடிலாம் இல்லை, இது ரொம்ப அதை விட அதிகம், ரொம்ப தூரம். ஆன்மீக பாதை அப்படிங்கிறது ரொம்ப தூரம். பிரம்மசமேதியில் பிரம்மாசர பந்தாஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானாம் சோப்பியஸ்தி யத் பிரபத சிம்மி அவிச்சிந்திய தத்துவே. அவர் சொல்கிறார், கோடி கோடி ஆண்டுகள் மனதினுடைய வேகத் காற்றினுடைய வேகத்தில் ஒருத்தவங்க பயணம் செய்தால் கூட அவருடைய காலிலிருந்து வரக்கூடிய ஒரு கதிரை கூட பார்க்க முடியாது. ஞானிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அதுதான் பிரபுபாத் நவீன காலத்தில் நம்ம புரிகிற மாதிரி சொல்லுவார், பல மாடி கட்டலாக இருக்குது, கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஏறுறான். அப்படி கஷ்டப்பட்டு ஏறுறவனை காட்டிலும் லிஃப்ட்டுக்குள்ளார ஒருத்தன் என்ட்ரு ஆகி சுவிட்சை ஆன் பண்ணிட்டான், வெறும்னு என்ட்ரு ஆகி சுவிட்சு மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கானே வச்சுக்கோங்க, ரெண்டு பேரில் யார் சீக்கிரம் போகிறான், யார் பெரியவன், யார் புத்திசாலி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயிரம் மாடி கட்டலாக இருக்குது, ஆ ஒருத்தன் கஷ்டப்பட்டு ரெண்டு மாடி ஏறிட்டான், மூணு மாடி ஏறிட்டான், அஞ்சு மாடியே ஏறட்டுமே, பத்து மாடியே ஏறட்டுமே, ஒருத்தன் லிஃப்ட்டுக்குள்ளார ஏறிட்டு ஆயிரம் ஃப்ளோரை கலெக்ட் பண்ணிட்டான், யார் சீக்கிரம் போகிறா, யார் பெரியவன், யார் புத்திசாலி? லிஃப்டில் போகிறவன் தான், ஹை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் பக்தி யோகியினுடைய நிலை. பக்தி யோகத்தில் ஒருத்தன் ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட அந்த பக்தனானவன், அதாவது ஒரு கனிஷ்ட அதிகாரியானவன், ஞானி யோகியை காட்டிலும் உயர்ந்தவனாகிறான். ஏன்னா ஞானிக்கும் யோகிக்கும் போகிறதுக்கு வழி தெரியாது, எங்கே போகிறோன்னே தெரியாது, சில நேரத்தில் ரொம்ப முயற்சி செய்கிற மாதிரி தெரியும். அதான் சொல்லுது பிரம்மதேவர் சார், பந்தாஸ்து கோட்டி சத்தவத்சர சம்பிரகம், ரொம்ப கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான வருஷங்கள் பயணம் பண்ணலாம் மனதினுடைய வேகத்தில், காற்றினுடைய வேகத்தில். எவ்வளோ பயணம் செஞ்சாலும் அடையக்கூடிய இலக்கானது அவ்வளோ எளிதாக அடையக்கூடியது கிடையாது. ஆனால் பக்தனுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிரியமானவர், கிருஷ்ணர் உதயசரர். அவர் சொல்கிறார், தேசாம் அகம் சமுத்தார்த்த மிருத்தி சம்சார வர்த்மணி, மிருத்தி சம்சார வர்த்மணி, நான் தூக்குறேன் மிருத்தி சம்சாரத்துலேருந்து, தேசாம் அகம் சமுத்தார்த்தா நான் தூக்குறேன். நீங்கள் பார்க்கலாம் இஸ்கானில் ஒரு படம் இருக்கும், கிருஷ்ணர் கருடனில் வருவார், ஒரு பக்தன் கடலை தத்தளை சென்றப்போ கிருஷ்ணர் கை கொடுத்து தூக்குவார், கிருஷ்ணர் கை கொடுத்துக்கிற தயாராக இருக்கார். அது ஒரு பக்தனுடைய ஸ்தானம். அதனால தான் நம்ம பார்க்குறோம் பகவத்கீதையில், அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன்கிறது தான் கிருஷ்ணர் மறுபடி மறுபடி சொல்கிறார். ஒழிய வேற எங்கேயுமே எந்த இடத்துலையும் யோகி எனக்கு பிரியமானவன், ஞானி எனக்கு பிரியமானவன், கர்மி எனக்கு பிரியமானவன், எங்கேயுமே கிருஷ்ணர் சொல்கிறது நம்ம பார்க்குறதே இல்லை, ஒரு இடத்துல கூட பார்க்கல. கிருஷ்ணர் பக்தியாம் மாம் அபிஜானாத்தின்னு சொல்கிறார், அப்படியே கர்மியாமாம் அபிஜானாதி யோகினாம் மாம் அபிஜானாதி கர்மி ஞானினாம் அபிஜானாத்தின்னு சொல்கிறார கிடையாது, எங்கேயுமே சொல்கிறதில்ல. அப்புறம் எப்படி ஒருத்தவங்க பகவத்கீதையை வச்சு பகவத்கீதையில் கர்மயோகத்தை பகவத்கீதை சொல்லித்தரணும் எப்படிப்பா சொல்ல முடியும் சொல்லுங்கள், எப்படி சொல்ல முடியும், வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க பகவத்கீதையை வச்சுன்னா அப்போ பகவத்கீதை வச்சு ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ரைட், கீதையில் ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் கிருஷ்ணர் கிருஷ்ண பக்தர் உயர்ந்தவங்கிறது சொல்லிட்டார். ஆ யார் நாஸ்திக, அதாவது நாஸ்திகல்ல எதிரிகள் பேசினா கூட, சாஸ்திரங்களில் எதிரிகள் பேசும்போது கூட அது சாஸ்திரமாக போகிற காரணம், அதாவது கிருஷ்ணருடைய எதிரிகள், கிருஷ்ணருடைய எதிரிகள் சாஸ்திரங்களில் சில இடத்துல பேசுவாங்க, அப்படி பேசும்போது கூட சரஸ்வதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரஸ்வதியினுடைய பணி அவங்களுடைய வார்த்தையை வேற ரெண்டு பொருள் கொடுக்குற மாதிரி மாற்றிடுவாங்க. எதிரி குறை சொல்கிற மாதிரியே சொல்லுவான், ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் என்ன வரும்னா கிருஷ்ணரை புகழ்கிற மாதிரி இருக்கும். பகவத்கீதையோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். பகவத்கீதை எப்படி ஆரம்பிக்குது, திருத்ராஷ்டர் பேசுகிற, திருத்ராஷ்டர் பாண்டவர்களுக்கு நண்பர் கிடையாது, நண்பராக இருக்க வேண்டியவர், அவர் தந்தையாக இருந்து செயல்பட வேண்டியவர். ஆனால் அவருக்கு இருந்த ஒரு ஹிருதய துர்பல்யத்தினால், அந்த ஹிருதய துர்பல்யத்தினால அவரால் பாண்டவர்களுக்கு உதவ முடியல. அதனால் அவர் கேட்குற சஞ்சயன்ட்ட, என்னோடய பசங்களும் பாண்டு பசங்களும் சண்டை போகிறதுக்காக போனாங்களே, என்ன ஆச்சு சஞ்சயா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பாருங்கள், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவம் மாமக்கா பாண்டவசவ கிம குருது சஞ்சயா, கேட்கும்போது தர்மக்ஷேத்திரேன்னு ஆரம்பி, அங்கே தெரிஞ்சு போச்சு, அங்கேயே ஆச்சாரியர்கள் இது தர்மக்ஷேத்திரம், இங்கே அதர்மம் பலிக்காது, பாண்டவர்களுக்கு தான் வெற்றி. ரைட், அங்கேயே பக்தனுக்கு தான் வெற்றிங்கிறது தெளிவாக சொல்லப்படுது. கடைசியில் என்ன வருது? அதே தான் வருது. கடைசி ஸ்லோகம் என்ன வருது? எத்ர யோகேஸ்வர கிருஷ்ண சத்ர பார்த்த தனுர்தர சத்ர ஸ்ரீ விஜயோர் பூதீர் துருவாணி தீர் மத்தீர் மாமா. எங்கே கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்காங்களோ அந்த இடத்துல வெற்றி இருக்கும், வலிமை இருக்கும், நியாயம் இருக்கும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம்னு சஞ்சயன் சொல்லி முடிக்கிறார். இப்படி பகவதி ஆரம்பம் முடியும். பக்தனை போற்றி புகழுது. எல்லா அத்தியாயத்தையும் கிருஷ்ணர் தாங்க பேசுகிறார். சில பேர் நினைப்பாங்க முதல் அத்தியாயத்தை பேசு, ரெண்டாவது அத்தியாயத்தை பேசு, மூணாவது அத்தியாயத்தை கிடையாது. ஒரு விதத்தில் சொல்லலாம், முதல் அத்தியாயத்தில் அது சூழ்நிலையெல்லாம் செட் ஆகுது, ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மாவத்தை பற்றி பேசுகிற, மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மத்தை பற்றி பேசுகிற, நானாவது அத்தியாயத்தில் ஞானம், இப்படி சொல்லலாம். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா பகவத்கீதையெல்லாம், பகவத்கீதை மட்டும் கிடையாது, சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரம் எல்லாமே அப்படி தான். கிருஷ்ணர் தான் சார் வேதே சார் சர்வசான் வேதைச சர்வேர் அகமேவ வேத்யா அவர் சார். வேதைச சர்வேர் அகமேவ வேத்யா, வேதங்கள் எல்லாம் படித்து நான் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன். அது ஆனால் வேதங்களில் கிருஷ்ணர் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கார். அதுக்கு பேர் பரோட்சவாதம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரை பற்றி மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணருக்கு பரோட்சவாதம் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் வேதங்களில் பெரும்பாலும் மறைமுகமாக சொல்லியிருப்பார். ஆனால் பகவத்கீதையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் நேரடியாக சொல்கிறார். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டும் போதே கிருஷ்ணர் காட்டிடுறார் நான் எந்த அளவுக்கு என்னுடைய பக்தன் மேலே பிரியமானவனாக இருக்கிறேங்கிறத. ரெண்டாவது அத்தியாயத்துலையும் அதை சுட்டி காட்டுற, நீ என்னுடைய பக்தனாக இருக்கணும்னா நான் வந்து உனக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லித்தரேன், ஏன் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு, இந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக நீ வருத்தப்படலாமா, என்னுடைய பக்தன் நீ இப்படி வருத்தப்படலாமா அப்படின்லாம் கேட்பார். என்னுடைய பக்தியில் நீ ஈடுபட்டினா உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதெல்லாம் கிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயம் தொடங்கிற, மூணாவது அத்தியாயத்துலையும் அதே சொல்கிற, நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினெட்டு வரைக்கும் கிருஷ்ணர் அதை தான் பேசுகிற. பக்தியில் ஈடுபடு, பக்தியில் ஈடுபடு, பக்தியில் ஈடுபடு, ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அதை தான் குச்சி வச்சு அடிக்கிறார், திரும்பி திரும்பி சொல்கிறார். ஏன்னா பக்தன் கிருஷ்ணருக்கு பிரியமானவனாகிறான். கிருஷ்ணர் கீதையில் நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறார், மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்தமானித்யம் நித்துஷ்யந்திச்ச ரமாந்திச்ச. என்னுடைய பக்தர்கள் என்னை பற்றி பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கிறார். ஓகே, சரி, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஆ, கிருஷ்ணர் அந்த சத்துஸ்லோகத்தில் பத்து எட்டு பத்து ஒம்பது இதில் என்ன என்னுடைய பக்தர்கள் வழிபடுறாங்கிறத பற்றி சொல்கிறார். ஆக்சுவலி ரெண்டு ஸ்லோகத்தில் பக்தர்கள் கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறாங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்தோன்னா பக்தனுக்கு தான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறார். தெரியுமா அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறார்? தேசாம் சத்தத்த யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் பயாந்தது தேசாம் சத்தத்தியுக்தானாம் பஜத்தாம் பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி பூர்வகம் பஜத்தாம், பஜத்தாம்னா பக்தன். பக்தனுக்கு நான் புத்தியை கொடுத்து அவன் என்கிட்ட வர்றதுக்கு நான் வழிவகு பண்ணுறேங்கிறார். வேற யாருக்காவது கிருஷ்ணன் சொல்கிறாரா? ஞானிக்கு நான் புத்தியை கொடுக்குறேன், கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் புத்தியை கொடுக்குறார். அது வாஸ்தவம், அதை வேற இடத்துல கிருஷ்ணர் பொத்தாம் பொதுவாக சொல்கிறார். ஆ, என்கிட்ட இருந்தால் மறதி வருது, ஞாபக சக்தி வருதுங்கிறத பொத்தாம் பொதுவாக சொல்லிடுறார். ஆனால் ஞானிக்கு அவனுடைய ஞானத்துக்கு தகுந்த புத்தியை நான் தான் கொடுக்குறேன்னு குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. பக்தனுக்கு மட்டும்தான் அதை சொல்கிறார். தேசாம் சுத்தத்து யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாவும் பயாந்திதே. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தும் பக்தனுக்கு தான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறார். தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்யான ஜம் தம நாசியாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஷர். அவர் சொல்கிறார், பக்தனுக்கு உள்ளிருந்து ஞான தீபத்தை நான் கொடுக்குறேன், அதன் மூலமாக அவனுடைய அஜானமெல்லாம் அழிச்சிடுறேன், நான் அழிக்கிறேங்கிற. இங்கே மட்டுமா சொல்கிறார், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ரொம்ப பிரபலமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரிபாசதே தேசாம் நித்யாபிக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொன்ன போகிறாள், மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார், நீ என்னுடைய பக்தனாரு, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தர்றேன், நீ என்கிட்ட வந்துடுவ. மாமே வைஸ் சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசிவேன். நீ என்ன பண்ணணும்? பவமத் பக்தோ, என்னுடைய பக்தனாயிரு. பவமத் பக்தோ, என்னுடைய பக்தனாயிரு. நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? சத்தியம் தே மாமே வைஷசி, நீ என்னை வந்தடைவா, நான் சத்தியம் பண்ணுறேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணட. மாமியக்கம் சரணம் பிரஜ, என் ஒருத்தன்கிட்ட சரணடை. நான் என்ன பண்ணுறேன்? மோக்ஷயிஷ்யாமி, உனக்கு மோக்ஷம் கொடுக்குறேன். துவாம் சர்வ பாப்பேபியோ துவாம், எல்லா பாவத்தையும் விட்டுறேன். மாம், என்கிட்ட நீ சரணஞ்ச உன்னுடைய பாவம் எல்லாத்தையும் நான் ஒழிச்சிடறேன். கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் இதை பக்தனுக்கு தான் செய்யறாரோ இல்லையே, வேற யாருக்கு செய்யறத நம்ம பார்க்கறது இல்ல. அவர் சொல்லலையே, கர்மியோட பாவத்தை நான் விளக்குறேன், கர்மிக்கு என்னை வந்தடையக்கூடிய புத்தியை நான் கொடுக்குறேன், ஞானிக்கு கொடுக்குறேன், யோகிக்கு கொடுக்குறேன். ஒரு இடத்துல காட்டுங்க, ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணர் பகவத்கீதையில ஞானிக்கோ கர்மிக்கோ யோகிக்கோ உதவி பண்றேன்னு சொல்றாரா? சுயமா உதவி பண்றார். எல்லா விதத்திலும் எல்லாருமே கிருஷ்ணனால தான் எல்லாமே கட்டுப்படுத்தப்படுது. ஞானி கர்மி யோகி அவன் வேணா நினைச்சுக்கலாம், என்னுடைய சொந்த முயற்சியினால நான் முன்ன வர்றேன். அதுதான் கிருஷ்ணர் சொல்றார். 12th அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்பான், ஞானி சிறந்தவனா பக்தன் சிறந்தவனான்னு. கிருஷ்ணர் சொல்றார், ரெண்டு பேருமே ஒரே இலக்கத்தான் நினைச்சு வராங்க, ஆனா பக்தன் தான் சிறந்தவனாகிறான். ஏன்னா பக்தனுக்கு நான் உதவி செய்யறேன், ஞானி சுய முயற்சியில் இருக்கனால அவன் ரொம்ப காலத்தை விரையம் பண்ணிட்டே இருப்பான். அப்ப நம்ம பார்க்கலாம் தெளிவா கிருஷ்ணர் எந்த அளவிற்கு தன்னுடைய பக்தர்கள் மேல பிரியம் கொண்டு இருக்கிறார். ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மொத்த இதுலையும் சொல்ற, பக்தன் அல்லாதவன் பக்தரை பத்தி சொல்ற. என்னை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது, ஆனா நான் என்னுடைய பக்தனுக்கு என்னையே கொடுக்குறேன், என்னுடைய பக்தனுக்கு நான் சார்ந்து இருக்கிறேன், எல்லாரையும் சமமாக பார்க்குறேன். சமூகம் சர்வபூதேஷு, எனக்கு யாரும் துவேஷி கிடையாது, நண்பனும் கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணர், நமே துவேஷிஸ்தினே பிரியக ஏ பஜன் துமாம் பக்தியா மைத்தே தேசு சாப்பியகம், நான் என்னுடைய பக்தன் யாரையாவது என்கிட்ட பக்தியில் அணுகிறாங்கன்னா அவங்களுக்கு நான் என்னைய ஒப்படைக்கணுங்கிறேன். இப்படி கிருஷ்ணர் பல இடங்களில் சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலே சில பேரால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது, சில பேரால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன் இப்படி கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை மட்டும் இவ்வளோவா போட்டணும், இப்படியா போட்டணும், அவருக்கு ரொம்ப தான். சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணரே வந்து தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறாரே, இது நியாயமா? இப்படி பார்த்து அவரே சொல்லிக்கலாமா? ஆ, கிருஷ்ணர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது, அதனால அவர் தான் சொல்லணும். ஆ, சில பேர் பகவத்கீதையை குறை சொல்லுவாங்க, வேற எங்கேயுமே யாருமே தன்னையே கடவுள்னு சொல்லி அதை யாருமே சொல்லிட்டு கிடையாது, கிருஷ்ணன் மட்டும் எப்படி இவ்வளோ போல்டாக சொல்லலாம்? அவர் சொல்லுவாருப்பா, ஏன்னா அவர் கடவுள். அவர் அவருடைய ஸ்தானத்தை சொல்லிக்கிறதுல என்ன பிழை? எப்படி குற்றத்தை சொல்ல முடியும்? அவர் நான் தான் கடவுள்னா நான் தான் கடவுள்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி தன்னுடைய பக்தர்கள் அவருக்கு பிரியமானவர் அவர் சொல்றார், அவர் சொல்றது உரிமை இல்லையா என்ன? ஏன் கிருஷ்ணர் பக்தர்கள் மேலே மட்டும் அவ்வளோ ஒரு கரிசனம் காட்டார்? ஏன்னா பக்தர்கள் அவ்வளோ உயர்ந்தவர்கள், ரொம்ப எளிமையானது. பக்தி தொண்டனுடைய பாதையில் எந்த அளவுக்கு ஒருத்தர் முன்னேற்றம் பெற்றிருக்காங்களோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர்கிட்ட அவங்க நெருக்கமானவர்கள் ஆகிறாங்க. கிருஷ்ணர் சார், ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம்சதேவ பஜாமியகம், யார் எங்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ, எங்கிட்ட எந்த அளவுக்கு பழகிறாங்களோ, எப்படி பழகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பழகிறேன். ஆனால் கிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் பழக ஆரம்பிச்சிட்டாலே அவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவராக, கிருஷ்ணர் அவங்களுக்கு நன்மை செய்கிற எல்லாம் கொடுக்குறேன், என்ன வேணும் ஒருத்தன், உனக்கு என்ன வேணும், என்னை வந்த இடத்துக்கு எனக்கு பக்தி செய்யறதுக்கு உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேங்கிற. சில நேரத்தில் நினைச்சுப்பாங்க, கிருஷ்ணர் ஏன், கிருஷ்ணருடைய பக்தர்கள்லாம் அப்ப கிருஷ்ணர் இவ்வளவு பேசுறார் பகவத்கீதையில தன்னுடைய பக்தர்களை பற்றி. சில பேர் அது மாதிரி நினைக்கிறது உண்டு, கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை பற்றி பகவத்கீதையில இவ்வளவு பேசுறார், ஆனா கிருஷ்ண பக்தர்கள் சில நேரத்தில் ஏழ்மையில் இருக்கிறாங்களே ஏன்? இந்த கேள்வி பரீட்சித் மகாராஜ் கேட்கிறார் சுக்கதேவ கோஸ்வாமிகிட்ட, ஏன் கிருஷ்ண பக்தர்கள் ஏழ்மையில் இருக்க மாதிரி தெரியுது, சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் வளமையில் இருக்கிற மாதிரி தெரியுதே ஏன்? அப்ப அதுக்கும் விளக்கம் கொடுக்கிறார் சுக்கதேவ கோஸ்வாமி. கிருஷ்ணர் இவ்வளவு பிரியமானவராக இருந்தா கூட எல்லா நேரத்திலையும் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார், பக்தர்களுக்கு எது தேவையோ அதான் கொடுப்பார். சினிமா பாட்டில் வேணா பாடலாம், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. கிருஷ்ணர் அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது, நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுத்தாருன்னா நமக்கு பிரச்சனை தான் ஜாஸ்தி. நமக்கு தெரியாது, நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அந்த குழந்தை என்ன பண்ணோம், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும், அப்பாவுக்கு தெரியும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுன்னு இந்த குழந்தைக்கு ஆகாதுன்னு. அதனால சில நேரத்தில் கிருஷ்ணர் நம்ம கேட்கறத கொடுக்க மாட்டார், கேட்கறத சில நேரத்தில் அவர் கொடுப்பார், சில நேரத்தில் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி, பக்தியில் இருக்கிறவன் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டான், உண்மையில் பக்தியில் இருக்கவன் எதையும் கேட்கவே மாட்டான். கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், சில நேரத்தில் அல்பங்களாக சில பேர் இருப்பான். இந்த அல்பம்லாம் என்ன பண்ணுன்னா, அங்கங்கே போய் எனக்கு இதை கூட அதை கூடன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்குமா. பக்தன் என்ன பண்ணுவானா, எதையுமே கேட்க மாட்டான். அப்படி எதையுமே கேட்காம பக்தன் இருக்கிறனால அந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிடித்தமானவனாக இருக்கிறான், நான் அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேங்கிற. பாருங்க, இது ரொம்ப நுணுக்கமானது. எதையுமே கேட்கக்கூடாது, கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டார். இல்லை சில நேரத்தில் கொடுக்கலாம், அதையும் சொல்றார் கிருஷ்ணர். சாத்துர்விதா பஜந்தேவன் ஜனாசுகிருத்தின் அர்ஜுனம் ஆர்த்தோ ஜிக்யாசி அர்த்தாத்தி ஜானிச்ச பரதர்சனம். சில பேர் பௌதிகமான விஷயத்தை தேடி கிருஷ்ணர்கிட்ட போவாங்க, கிருஷ்ணர் கொடுக்கலாம் சில நேரத்தில், ஆனால் கிருஷ்ணர் அதை ரொம்ப விரும்பி கொடுக்கறதும் கிடையாது. பெரும்பாலும் அந்த நபர்கள் தான் கிருஷ்ணர்கிட்ட போக மாட்டாங்க. அவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட போயிடுவாங்க. அதனால தான் கிருஷ்ணசா இவங்கெல்லாம் அல்பங்கிறார். அட அல்பமே, காமசித்த கீத ஜானா பிரபத்தியந்தே அந்நிய தேவதா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்நிய தேவதத்தை போய் போகிறாங்க. அவங்கள பற்றி சொல்கிறார் அல்பமே தசா, அல்ப புத்தி கொண்டவன். அல்ப புத்தி கொண்டதுனால கடவுள்கிட்ட போகும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பட்டியல் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் யாருக்கு உண்மையான பக்தி இருக்கோ அவங்க கிருஷ்ணகிட்ட எதையுமே கேட்கறதில்ல. அதை தான் கிருஷ்ணன் அனன்யா சிந்தையந்தோமா. என்ன அனன்ய சிந்தை, அனன்யனா வேற எதையுமே இல்லாம, அனன்ய சேத சததம். கிருஷ்ணன் நிறைய இடத்துல இந்த வார்த்தையை போடுத்துறான், அனன்ய வேற எதுவும் இல்லாம. அனன்ய சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே, எந்த ஜனங்கள் எல்லாம் என்ன உபாசனம் பண்றாங்களோ அனன்ய சிந்தத்தோட அவங்களுக்கு என்ன கம்மியா இருக்கோ அதை நான் கொடுக்குறேங்கிற. சில நேரத்தில் என்னென்னா மக்கள் ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, கிருஷ்ணன் நம்மகிட்ட எதுவும் இல்லையோ கிருஷ்ணர் கொடுப்பார், நம்மகிட்ட இருக்கிறத பாதுகாப்பார், என்னோட பேங்க் பேலன்ஸ் 2 லட்சம் தான், கிருஷ்ணர் பாதுகாப்பார், இன்னொரு 2 லட்சம் ரூபா கொடுப்பார். கொடுக்கலாம் சில நேரத்தில் கிருஷ்ணர், சில நேரத்தில் எடுக்கவும் செய்யலாம். சசியாகம் அனுகிரகணாமி கரிஷ்ய ததனம் சனை, சசியாகம் அனுகிரகணாமி கரிஷ்ய ததனம் சனை தத்தோ ஜனம் தியஜந்தஸ்ய சஜனா துக்க துக்கிதம். எஸ், யார் மேல நான் எந்த அளவுக்கு அனுகிரகம் அதிகமா காட்டுறனோ, எப்ப நான் அனுகிரகம் காட்டுறமோ தஸ்யாகம் அனுகிரகணாமி, நான் எப்போ ஒருத்தருக்கு அனுகிரகம் காட்டணும் அப்ப அவங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துப்பேங்கிற. சஜனா, அவன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பேன், உறவினர்கள் எடுத்துப்பேன், காசு பணத்தை எடுத்துப்பேன், எல்லாத்தையும் எடுத்துப்பேன். அப்ப என்னன்னா அந்த பக்தன் என்னையே முழுமையா சார்ந்தவன் ஆயிடுவான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சில இடத்துல கிருஷ்ணர் கொடுப்பார் பார்க்குறோம். நிறைய பேர் இதை யோசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் சுதாமனுடைய கதை. சுதாமர் கிருஷ்ணருடைய பால்ய சிநேகிதர், ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போகணும்னு அவங்க மனைவி தூண்டினாங்க. கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போனார், ஆனால் கிருஷ்ணர்கிட்ட எதையும் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்து அவள் வாங்கிட்டு போனார். அவள் வாங்கிட்டு போய் கிருஷ்ணரை பார்க்குறார். கிருஷ்ணர் அந்த அவளை அவர்கிட்டருந்து பிடுங்கி சாப்பிட்றார். அதுக்கப்புறம் இவரும் எதுவும் கேட்கல, கிருஷ்ணர் எதுவும் கொடுக்கல. வீட்டுக்கு போகிறார். வீடு எல்லாம் பெரிய மாளிகையாக இருக்குது, எல்லாரும் ரொம்ப வசதியோடு இருக்காங்க. மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த லீலை ரொம்ப பிடிக்கும். அந்த லீலை பிடிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் கோயிலுக்கு எதாவது கொடுன்னா இருக்கிறதுலே மலிவாக இருக்கிறது அவள் தான், அந்த அவளை தூக்கி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் நடக்கிறத. ஆனால் இதை கொடுக்குறவங்க, இந்த லீலையை படிக்கிறவங்க நிறைய விஷயங்கள் நிறைய மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, சுதாமர் தான் சொத்துக்கு மீறி கொடுத்தார். யோசிச்சு பாருங்கள், அவர்கிட்ட அவள் அவரோட சொத்து கிடையாது, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவர் சொத்துக்கு மீறி சுதாமர் வந்து கிருஷ்ணர் கொடுக்குறார். ஆச்சாரியர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, சுதாமர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கிட்ட எதுக்காக போயிருக்காருன்னு கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கிருஷ்ணர் அவர்கிட்ட, சரி நீ வீட்டுக்கு போ, உனக்கு எல்லாம் மாளிகையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், போ அப்படின்னு சொல்லி அனுப்பல. ஏன்னா கிருஷ்ணர் வெக்கப்படுறாராம். எதுக்கு வெக்கப்படுறாரு, என்னுடைய பக்தன் தன்னுடைய சக்திக்கு மீறி தனக்கு எது எனக்காக ஒரு விஷயத்த கொடுத்துருக்கான். என்னுடைய உறுதி என்னன்னா, ஏ தாமாம் பிரபத்தந்தே தாம் சுதைவ பஜாமேகம், யார் என்கிட்ட எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி நான் அவங்க கிட்ட செயல்படணும். என்னுடைய பக்தனான குசேலன் தன்னுடைய சக்திக்கு மீறி எனக்கு அவள் கொண்டு வந்திருக்கான், அவனுக்கு நான் என்னுடைய சக்திக்கு மீறி ஏதாவது செய்யணும். என்ன செய்ய முடியும், எதையும் செய்ய முடியாது, ஏன்னா என்னுடைய சக்திக்கு மீறினது எதுவுமே கிடையாது. அதனால கிருஷ்ணர் அவனுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு வெக்கப்படுறார். அப்படி வெக்கப்பட்டுட்டு மறைமுகமாக கொடுக்குறாருன்னு ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. இது யாரும் யோசிக்க மாட்டாங்க, எதுக்கு கிருஷ்ணர் பின்னாடி கொடுத்தாரு, முன்னாடியே கொடுக்கலாமே. சரி, அது கிடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யோசிக்கிறது கிடையாது, எப்பவுமே குசேலன் பக்தன் தான். அத்தனை வருஷமா ஏன் குசேலனை கிருஷ்ணர் ஏழ்மையில வச்சிருந்தார், நமக்கு காட்டுறார், கண்ணா நீ ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி என்னுடைய பக்தனா நீ இருக்கணும் நமக்கு போதிக்கிறார் அவர். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, அவள் கொடுத்தா காசு கொடுப்பார். அனன்யா சிந்தையந்தமம் 2 லட்சம் இருக்குன்னா பேங்க்ல இன்னும் 2 லட்சம் தருவார் கிருஷ்ணர். அது கிடையாது, அதை பத்தி கிருஷ்ணர் பேசவே இல்லை. யார் ஒருத்தன் பக்தியில ஆரம்ப நிலையில் இருந்தாலும் சரி, அவன் பக்தியில இருக்கிறான், அனன்யமான மனப்பான்மை இருக்குன்னா கிருஷ்ணர் அவ்வளவு பிரியமானவனாகிறார் அந்த பக்தன் கிட்ட. அந்த பக்தன் ஏதாவது தப்பு பண்ணா கூட கிருஷ்ணர் கண்டுக்க மாட்டார். கிருஷ்ண பக்தர்கள் ஏதாவது தப்பு பண்ணா கூட அந்த பக்தர்கள்ட்ட தன்னையே வந்து ஒப்படைப்பார். நீங்க பார்க்கலாம் பாகவதத்துல கிட்டத்தட்ட 5 காண்டங்கள் 5-6 காண்டங்கள் சொல்ல போனா மொத்த பாகவதமே சொல்லலாம். எல்லாமே எதுல இருந்து ஆரம்பம் ஆகுதுன்னா இந்த கேள்வியில இருந்து ஆரம்பமாகும். பக்தர்களுக்கு கிருஷ்ணர் கரிசனம் காட்டுறாரா எப்படிங்கிற கேள்விதான் வரும். அந்த கேள்வியில இருந்து அப்படி அப்படியே போகும். மைத்திரே இருக்கும், விதுர இருக்கும். என்ன ஆகும்னா அவர் கேள்வி கேட்பார், அந்த கேள்வியிலேருந்து வரும் இந்த 4 குமாரர்கள் போய் ஜெய விஜய சாபம் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பம். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஜெய விஜய் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதாவது பெரிய தப்பு கிடையாது, அவங்களுடைய கடமை அவங்க செய்கிறாங்க, அதனால குமாரர்கள் கடுப்பாக இருப்பாங்க சாபம் கொடுப்பாங்க. பெருமாள் வந்து அவர்கிட்ட, ஐயோ என்னுடைய பக்தர்கள் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அவர் வந்து கேட்குறார் தன்னுடைய பக்தர்களுக்காக, தன்னுடைய பக்தனை எப்பவுமே பாதுகாக்கிறார் கிருஷ்ணர். எல்லா தருணத்திலையும் எந்த தருணத்திலையும் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தன்களை கைவிடவே மாட்டார், என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டார். அதுதான் அவரும் சொல்கிறார் பகவத்கீதையும் சொல்ற, நாமே பக்த பிரணசத்தை, என்னுடைய பக்தன் அழிவடைய மாட்டான். நான் என்றைக்கும் என்னுடைய பக்தனை பார்த்துக்கிறேன், என்னுடைய பக்தனை சாதாரணமாக நினச்சிடாது, நான் பார்த்துக்கிறேன் என் பக்தனை. என் பக்தன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கிருஷ்ணர் போய் சொல்ற, இவன் கொஞ்சம் விட்டுருப்பா என் பக்தன் இவன். அதம் பண்ணுறாரு குமாரர்கள்ட்ட போய், என்னுடைய பக்தர்கள் இவங்க, என்னுடைய சேவகர்கள் இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். பாருங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் மேல ஒரு பக்தியோட இருக்காருன்னு. தனக்கு யார் ஒப்படைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கிருஷ்ணர் தன்னையே ஒப்படைக்கிறார். பக்தனால கட்டி போடப்படுறது கிருஷ்ணர் ஒப்புக்கொள்றார். பக்தன் சாப்பிட்டுட்டு வாழைப்பழம், அதாவது கிருஷ்ணருடைய பக்தை அந்த விதுரருடைய மனைவி கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்திருப்பார். அதாவது கிருஷ்ணர் யார்கிட்ட இருந்தால் கிருஷ்ணர் ஒரு கவலை சாப்பிட்டார்னா அந்த பக்தனை என்றைக்குமே கைவிட மாட்டார். அதுதான் சொல்கிறது, எப்போ தினமும் கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்குவாங்க, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, அன்போடையும் பக்தியோடையும் கிருஷ்ணருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். கிருஷ்ணர் அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த பக்தனை என்றைக்குமே கைவிட மாட்டார். அந்த பக்தனை கிருஷ்ணர் அவ்வளோ கவனமாக பார்த்துப்பார். அப்போ அதனால கிருஷ்ணன் ரொம்ப கவனமா இருக்கார், யார்கிட்ட பக்தி இல்லையோ அவங்க கிட்ட இருந்து சாப்பிட மாட்டார். துரியோதனை கூப்பிடுறான், பெரிய விருந்து படைச்சு எப்படியாவது விருந்த வச்சு இவரை கவுத்தரலான்னு துரியோதனை கூப்பிடுறான். கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி விதுரோரோட வீட்டுக்கு போறார். விதுரோருடைய மனைவி கிருஷ்ண பக்தை, அவங்களுக்கு தெரியல என்ன பண்ற ஏது பண்றதுன்னு பெப்பன் முழிக்கிறாங்க. கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு கண்ணில் அழுகுறாங்க. அழுத குறையோட கிருஷ்ணருக்காக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு கொடுக்குறாங்க. உரிச்சு கொடுக்கறது பதில் என்ன பண்ணுறாங்க, உரிக்கிறாங்க, பழத்தை தூக்கி போட்டு தோலை தூக்கி கிருஷ்ணன் கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் அதை தோலை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவங்க பாட்டுக்கு அழுதுன்னு இருக்கிறாங்க. எதுக்கு அவர் சாப்பிடணும், அவருக்கு பழமும் தேவையில்லை தோலும் தேவையில்லம்மா, நம்ம கொடுக்கக்கூடிய விருந்தும் தேவையில்லை, எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவரு தாத்மராமா, தன்னில் திருப்தி விட்டுறவர், அவருக்கு எந்த ஒரு விஷயமும் அவசியமே இல்லை, அவருக்கு யார் எதுவும் கொடுக்கணுங்கிற தேவையே இல்லை, அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்குறார், எல்லாம் அவர்கிட்ட இருந்தான் வருது. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது பக்தி. அந்த பக்தி ஒருத்தட்ட இருக்கும்போது எடுத்துக்கிறார், ஒன்றும் கிடையாது. சொல்லுவாங்க என்னென்னா கிருஷ்ணருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி திரௌபதி தன்னோட சேலையிலேருந்து ஒரு பக்கத்தை கிழிச்சு கிருஷ்ணருக்கு கட்டு போடுவான். கிருஷ்ணர் நினைக்கிறார், ஆஹா இதை நான் திருப்பி செய்யணும். எப்படி செலுத்துறது, திரௌபதி கேட்குறான் கிருஷ்ணா, உடனே மீட்டர் கணக்கில் வரும், மீட்டர் கிடக்கு கிடையாது கிலோமீட்டர் கணக்கில் வருது, மில்லு மில்லாக வருது, அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, இன்ஸ்டன்ட் ப்ரொடக்ஷன். ஆ பேல், ஓகே ஏதோ ஒன்று பேலோ மில்லு மில்லாக வருதோ எப்படி எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வருது. ஏன் அங்கே அனன்ய பக்தி இருந்தது. நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு தருணம் மொத்த புராணத்துலேயும் ஒரே ஒரு தருணம் நீங்க சுட்டி காட்டுங்க, கிருஷ்ணரை நம்பினார் கைவிடப்பட்டார் அப்படின்னு. கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ணர் கைவிட்டுட்டார் அப்படின்னு ஒண்ணு கூட கிடையாது. சில நேரத்தில் மேலோட்டமா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை சோதிக்கிறது மாதிரி தெரியலாம், அதுதான் நான் சொன்னேன். சில நேரத்தில் அவர் அனுகிரகம் காட்டும் போது எடுத்துப்பார், ஆனால் அவங்க தூய பக்தியில் இருக்கிறாங்க. ஒரு தூய பக்தன் என்னைக்குமே கிருஷ்ணர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான், கிருஷ்ணா எனக்கு நீ இது கொடுக்கல அது கொடுக்கல அது இது ஒன்றும் சொல்ல மாட்டான் கிருஷ்ண பக்தன். ஏன்னா பக்தியில் அவன் இருக்கிறதுனால கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். அத்தகைய பக்தன் அவ்வளோ உயர்ந்தானா, அதனால தான் நம்ம அறிவுறுத்துறோம் பக்தி தொண்டில் ஈடுபடும். அதைத்தான் பகவதி சொல்லுது, அதைத்தான் பாகவதம் சொல்லுது. கிருஷ்ணதான் நமக்கு அறிவுறுத்துற, அங்கே எங்கே போகாத நீ என்னுடைய பக்தனாயிரு, அதுதான் உன்னுடைய நிலை. நம்மளுடைய சொரூபம் அதுதான், கிருஷ்ணருடைய சொரூபம் அதுதான், பக்தர்களுக்கு தன்னையே ஒப்படைக்கிறது. நீங்க பாருங்க, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறார், வேற யாருக்கா தேர் ஓட்டுறாரா? வேற யாருக்கா தேர் ஓட்டுறாரா? கிடையாது. கிருஷ்ணர் யசோதா அம்மா கட்டி போறாங்க, வேற யாரா கிருஷ்ணர் கட்டி போட முடியுமா? துரியோதனை கூட கட்டி போடணும்னு நினைச்சான், ராவணன் கூட கட்டி போடணும்னு நினைச்சான், ராமரை கட்டி போடணும் நினைக்கல, ராமரோட சகோதரரை சாரி சேவகரை. உண்மையில சொல்ல போனா ஒரு தருணத்துல ராமரையும் கட்டி போட்டாங்க, அது வேற, அது பகவான் லீலைகள். ஆனா ராமருடைய சேவகர் ஹனுமானை கட்டி போடணும் நினைச்சாங்க, ராமருடைய சேவகரே கட்டி போட முடியல. அதாவது பகவத் பக்தியில ஒருத்தன் இருக்கும்போது அவனுடைய நிலை கணக்கிட முடியாத அளவுல இருக்கு. நாம பார்க்கலாம் ராமாயணத்துல, நான் இந்த நிகழ்ச்சி நிறைய தடவை சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் திருப்பி சொல்லலாம், தவறு கிடையாது. அங்கதன் போய் ராவணனை சந்திக்க போவார், ராவணனை சந்திக்க போகும்போது சமரசம் பேசி பார்ப்பார், கொடுத்துரு சீதையை அனுப்பிடு, ஆஹா முடியாது முடியாது முடியாது. அப்போ அங்கதன் சொல்வார், நீ மறுத்தினா அதற்கான விளைவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களில் யாருக்காவது திறன் இருந்ததுன்னா என்னுடைய காலை அசைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலை எடுத்து முன்னாடி பாருங்க, காலை யாராவது அசைச்சு பாருங்க, கால் வரலாம், கால் கட்ட வரலோ இல்லை காலோ ஏதோ ஒரு பகுதியை எடுத்து வைப்பார், அசைச்சு பாருங்க. எல்லாரும் வருவாங்க, இந்திரஜித் முதற்கொண்டு முயற்சி பண்ணுவான், முடியாது, ரொம்ப அவமானம் போச்சுன்னு சொல்லிட்டு ராவணன் இறங்கி தானே வருவான், என் காலில் விழுவது பதில் அவர் காலில் போய் விழு தப்பிச்சு பொழைச்சி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதன் ராவணனை ஒதுக்கி விட்டுருவார். அதாவது அந்த இடத்துல அவர் சொல்றார், பகவானுடைய பக்தன்னா எனக்கே இவ்வளவு பலம் இருக்கு, அவரு கிட்ட நீ பகைச்சிக்கிறிய. அதையே நீங்க வேற விதத்துல, அதே நிகழ்ச்சியை நம்ம வேற விதத்துல பார்த்தோம்னா, பகவானுடைய பக்தனா இருக்கிறனால எல்லா விதமான விஷயங்களும் பக்தனுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிறார். ராமனுடைய நாமத்தை சொல்லும் போது தாண்டறாரு அர்ஜுன, அதுதான் சொல்லுவான் பாகவதத்தினுடைய ஆரம்பத்தில், கிருஷ்ணர் என் கூட இருந்தப்ப என்னால் எல்லாமே முடிஞ்சது, இப்போ என்னடான்னா ஒரு வேடன்ட்டு நான் தோத்து போயிட்டேன். அஃப்கோர்ஸ் வேடன்ட்டிங் அவர் தோக்கல, அது வேற லீலை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கிருஷ்ணர் எப்போ தன்னுடைய பக்தன் கூட இருக்கிறாரோ பக்தனுக்கு எந்த விதத்திலையுமே தோல்விங்கிறது கிடையாது, எந்த விதத்திலையுமே அழிவுங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு கிருஷ்ணர் போறாரு, என் பக்கம் தப்பு தப்பு கூட செய்யட்டியா, அதுதான் ரொம்ப ஓவரா நினைப்பாங்க சார், தப்பு பண்றானே ஏன் கிருஷ்ணர் அவனை பக்தன் சொல்ல, ஆமா பக்தன் தான் அவன், ஏதோ தெரியாதனம தப்பு பண்ணிட்டான் பரவாயில்ல, அவன் இருந்தாலும் என்னுடைய பக்தன் தான். சொல்ல துராச்சார் ரொம்ப மோசமான தப்பு பண்றான், அபிச்சேத் சூதுராச்சாரோ சூதுராச்சார், ரொம்ப மோசமான செயல சார். பஜத்தே மாம் அனன்ய பாக், அங்கேயும் அவன் அந்த வார்த்தையை டோங்கன்னு சொல்லுகிறார், அனன்யா வேற எதுவும் அவன் ஆசைப்படக்கூடாது, எனக்கு சேவை பண்ணுறது மட்டும் அவனுடைய ஆசையாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பக்தன் தப்பு செஞ்சான்னா சாதுரே வகை சமந்தவிய, அவனை நான் சாதுவாகவே கருதுறேன், சமயக் விவசித்தோகிசா, அவனை சாதுவாகத்தான் கருதப்பட வேண்டும் மற்றவங்களும், யாரும் அவனை சாதாரண ஒரு மனுஷனாக நினைக்கக்கூடாது. ஒரு பக்தன் என்றைக்கும் சாதாரண மனிதன் அல்ல, அவன் பக்தி தொண்டில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் விசேஷமான நபர். அது இருக்கு, அதுதான் முதல்ல சொல்லிட்டேன், எந்த விஷயம் எந்த பக்தருக்கு பொருந்தக்கூடியதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பக்தியில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இது பொருந்தக்கூடியது. பல நேரங்களில் நாம் பார்க்குறோம், கிருஷ்ணர் தன்னுடைய சேவகர்கள் பாதையை விட்டு விலகி போனாலும் சரி அவரே வந்து கூட்டிட்டு போறார், எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. நீங்க பார்க்கலாம், த்விதா ஒரு மிகச்சிறந்த உதாரணம். துவிதா ராமருடைய சேவகன். துவிதா ஒரு பெரிய குரங்கு. அந்த குரங்கு என்ன பண்ணும்னா நிறைய சேவை பண்ணும் ராமலீலையில். ஆனால் அதே சமயத்தில் லக்ஷ்மணருக்கு ஒரு அபராதம் பண்ணும், லக்ஷ்மணருக்கு ஒரு அபராதம் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த நரகாசுரன் முதலான அசுரர்களோட சங்கம் கொண்டுரும். அந்த அசத் சங்கத்தினால அந்த துவிதாவினுடைய பக்தி எண்ணங்கள் எல்லாம் போயிடும். துவிதா ஒரு அசுரனாக மாறிடும். துவிதா குரங்கு ஒரு அசுரனை போல மாறிடும். ரொம்ப பலசாலி குரங்கு. என்ன பண்ணும்? பலராமரையே தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எந்த லக்ஷ்மணருக்கு அபராதம் பண்ணதுனால அந்த துவிதா அப்படி போனதோ அதே லக்ஷ்மணர், அதே பலராமர், அவர் அந்த துவிதாவை அதனுடைய குற்றத்திலிருந்து வெளில கொண்டு வருவார். அதுக்காக துவிதாவுக்கிட்ட அவர் சண்டை போடுவார், துவிதாவை கொள்வார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். தன்னுடைய பக்தன் தன்னை விட்டு போனா அப்படின்னா அவனை எப்படியாவது திருத்தி நல்வழியில் கொண்டு வர்றதுக்கு கிருஷ்ணர் பார்க்குறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் எக்காரணம் கொண்டு என்றைக்குமே தன்னுடைய பக்தர்களை கைவிட்ட மாதிரி தெரியல. ஒரு பக்தரை காட்டுங்க பார்க்கலாம், யாராவது பக்தி தொண்டு பாதையில் இருந்தாங்க இவங்களை கிருஷ்ணர் அதாகதியாக விட்டுட்டு போயிட்டார், ஒன்று கூட கிடையாது. பார்க்குறோம் பிரலாத் மகாராஜ் எவ்வளோ சிரமங்கள் கொடுக்குறா ஹிரண்யகசிபு, முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறான். இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் கிடையாது. நெருப்பில் தூக்கி போடுறான், மலையிலேருந்து தூக்கி போடுறான், விஷத்தை கொடுக்குறான், பாம்பை கொடுத்து கடிக்க வைக்கிறான், ஈட்டியை வச்சு குத்துறான், நெருப்பில் தூக்கி போடுறான், அண்ணும் ஆகலை, அவர் ஒன்றும் செய்யலை. அதுதான் ஹிரண்யகசிபு சொல்லுவான், ஹா உனக்கு எங்கேருந்து இவ்வளோ சக்தி வருது? அவனுக்கு தெரியல கடவுள் பாதுகாக்கிறார் தன்னுடைய பக்தர்கள் அப்படின்னு. அவன் நினைக்கிறான் என்னுடைய பலம் எங்கிட்டருந்து வருது, இவனுக்கு பலம் எங்கேருந்து வந்துச்சு? அவனுக்கு தெரியல அவனுடைய பலம் கூட கிருஷ்ணர்தான் வருதுன்னு. கிருஷ்ணர் சொல்கிற பலம் பலவதாம் சாகம், பலவான்களின் பலம் நானேங்கிற, பலவான்களின் பலம் நானேன்னு கிருஷ்ணர் சொல்கிறது அவனுக்கு ஞாபகத்தில் வர்றதில்ல. இரண்டே என்ன நினைக்கிறான், இந்த பலம் எங்கிட்டருந்து வருது, என்னுடைய பலத்தில் நான் இருக்கேன், இந்த 5 வயசு பையனுக்கு எங்கேருந்து பலம் வந்தது, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ சக்தி வருது? பிரகலாத் ரொம்ப அமைதியாக பதில் சொல்கிறார், உங்களுக்கு எங்கேருந்து பலம் வருதோ அதே இடத்துல இருந்தால் எனக்கும் பலம் வருது. அது எப்படி இது விசித்திரமாக பதில் சொல்கிறேன் நீ? ஆமாம், உங்களுக்கு எங்கேருந்து பலம் வருதோ அங்கேருந்தால் எனக்கும் பலம் வருது. புரிஞ்சுக்கிற திறன் அவனுக்கு இல்லை. எப்படி பார்த்தாலும் பக்தனை பகவான் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஒரு உறுதி. என்னுடைய பக்தனை நான் பாதுகாப்பேன், இதுக்கு நான் உறுதி எடுக்கிறேங்கிறார். இதே ராமர் சொல்றார் ராமாயணத்தில், எப்ப விபீஷணன் வந்து ராமர்கிட்ட சரணடைகிறாரோ அப்ப விபீஷணருடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஹனுமான் மட்டும்தான் அவருக்கு பரிந்துரைத்து பேசுவார். ஏன்னா அவர் தெரியும் ராவணனுடைய சபையில இவர் ஒருத்தர் தான் ஹனுமானுக்கு சாதகமா பேசினார், ராவணன் எதிர்த்து பேசினார், அதனால் இவருடைய சரணாகத்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், உண்மையாகத்தான் இருக்கும், இதில் எந்த ஒரு கபடத்தனமும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு அனுமான் சாட்சி சொல்வார். அந்த நேரத்தில் இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது ராமர் சொல்வார், யாராவது ஒருத்தர் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு தடவை பகவானே நான் உங்ககிட்ட சரணடைகிறேன்னு சொல்லி முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள நான் என்றைக்குமே பாதுகாப்பேன், என்றைக்குமே கைவிட மாட்டேங்கிற அந்த உறுதி பகவான் கொடுக்குறார். சில நேரத்தில் பக்தன் மாயினால் பாதிக்கப்பட்டு வழி தவறி ரொம்ப தூரம் போயிட்டா கூட கிருஷ்ணர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பக்தனை கூட்டிகிட்டு எடுத்து பார்க்குற. உண்மையில் பகவானுடைய அவதாரமே அதுக்காக தான் நடக்குது. பகவான் பக்தர்களை அனுப்பி வைக்கிறது அதுக்காக தான், சாஸ்திரங்களை அதுக்காக தான் கொடுக்குற. எப்படியாவது ஒரு விதத்தில் தன்னை விட்டு விலகி போன தன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் மறுபடியும் பக்தி கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணுற. அதனால் பகவத்பக்தியில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை நம்ம எக்காரணம் கொண்டு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. பக்தி தொண்டனுடைய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கோ, இந்த பொக்கிஷம் யாருக்கு கிடைச்சிருக்கோ, அதுலேயும் குறிப்பாக சைத்தன்ய மகாபுருனுடைய கருணை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க அதை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். சில பக்தி சாஸ்திர ஸ்டாகர் சொல்வார், ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை பக்தன் டிங் டிங்னு மணி அடிக்கிறான் அப்படின்னா அந்த பக்தன் வெளியில் ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து சமூக சேவை பண்ணக்கூடிய மனிதனை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தவன். ஏன்னா அந்த பக்தன் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் ஆகிறான். கிருஷ்ணர் சொல்றார், நான் என்னுடைய பக்தர்களுக்கு சொந்தமானவன். அதனால சில நேரத்தில் நம்ம பக்தருடைய சங்கத்திலே இருக்கும்போது பக்தருடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. அதனால நான் பக்தன், நான் பெரியவன், நான் கிருஷ்ணர், நான் கிருஷ்ணர் சமானவன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கூடாது. தனிப்பட்ட ரீதியில் பக்தன் பணிவோடு இருக்கணும். தத்துவ ரீதியாக பொதுவாக பக்தர்களுடைய நிலை என்னங்கிறதையும் உணரணும். சில பிரபா சொல்லுவார் சில நேரங்களில், எந்தெந்த மாயாவதி பசங்க கிருஷ்ணனோட சமமாகும்னு நினைக்கிறாங்க, பக்தர்கள் கிருஷ்ணனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஆகிறாங்க. ஏன்னா கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணனை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகிறான். கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள்ட்ட தன்னை ஒப்படைக்கிறார். நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு வீடாக போவார். அவங்க வீட்டில் ஏதோ வெண்ணெய் இல்லாத மாதிரி யசோதம்மா லட்சக்கணக்கான பசு வச்சுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சில பசுவெல்லாம் வச்சு தானே பால் கறந்து, தானே பால் காய்ச்சி, தானே தயிர் ஊற்றி, தானே தயிர் கடைஞ்சி, தானே வெண்ணெய் எடுத்து பானையில் வச்சு என் கண்ணனுக்குன்னு வச்சுருப்பாங்க. கிருஷ்ணர் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வீட்டில் போய் வெண்ணெயை திருடி சாப்பிடுவார். எதுக்கு அவர் திருடி சாப்பிடணும்? அவருக்கு என்ன கஷ்டமாக என்ன? அவர் நினச்சா எல்லா வெண்ணையும் அவர்கிட்டருந்தான் வருது, எல்லாமே அவர்கிட்டருந்தான் வருது. சில பேர் ஏதோ சின்ன குழந்தை ஏதோ விளையாட்டு திருடுற மாதிரி கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுறத நினைப்பாங்க. கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள் தான். யசோதாமா கிருஷ்ண பக்தர், விசேஷமான பக்தர் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மற்ற பக்தர்களுக்கும் அந்த வாத்சல்ய பாவத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக, மற்ற பக்தர்கள்ட்டையும் அந்த வாத்சல்ய பாவத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக கிருஷ்ணர் போகிற ஒரு தாய்ப்பாசத்தை அவங்கக்கிட்ட, அவங்களும் கிருஷ்ணரை தன்னுடைய மகனாக பார்க்குறாங்க, அவங்கக்கிட்டையும் அந்த தாய்ப்பாசம் இருக்குது. அந்த தாய்ப்பாசத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக கிருஷ்ணர் அவங்கக்கிட்ட போகிறார், அவங்க வீட்டுக்கு போகிறார், அங்கே போய் திருடுறார். அவங்களுடைய தாய்ப்பாசம் எப்படி வெளிப்படுதுன்னா, கிருஷ்ணர் திருடறதுக்கு வந்தார் அப்படின்னா அவரை பிடிச்சிக்கணும். கிருஷ்ணர் ஆனால் திருட வரணும், திருட வரணும், 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 வரணும். கிருஷ்ணர் திருடணும், திருடணும், திருடணும். அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய லீலைகள், லீலாசக்தி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரே நேரத்தில் அவங்களுக்கு கிருஷ்ணர் வரணும்னு தோணும், வரக்கூடாதுன்னு தோணும். வெளியில் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வீட்டுக்கு வரக்கூடாது, யசோதா மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உங்கள் பையனை உங்கள் வீட்டிலே வச்சுக்கோ, இங்கே பக்கம் வரக்கூடாது, வராத மாதிரி பார்த்துக்கோ. உள்ள அவங்களுக்கு ஆசை இருக்கும் கிருஷ்ணர் எப்படியாவது வரணும்னு, எப்படியாவது கிருஷ்ணர் வரணும், அவர் வந்து சாப்பிடணும். ஒரு பொசிஷனில் சொல்லுவாங்க, அம்மா யசோதையே இந்த பையனுக்கு நீ வந்து இவ்வளவு, நாங்கள் எவ்வளோ தான் இருட்டில் வச்சாலும் இந்த பையன் எப்படியாவது வெண்ணையை திருடிடுறான். எப்படி திருடுறான்? நிறைய உடம்புல நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கான், அந்த நகையிலேருந்து ரொம்ப பிரகாசமாக ஒளி வருது, அந்த ஒளி வரல, அந்த ஒளியிலே போய் திருடிடுறான். சரி, நகையெல்லாம் கலட்டிட்டுமா கிருஷ்ணர்? இல்லை இல்லை, வேண்டாம் 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 வேண்டாம், அவனோட உடம்பே வெளிச்சமாக தான் இருக்குது. பாருங்க, கிருஷ்ணர் ஆயிரம் ஆயிரம் சூரியன்களுடைய பிரகாசம்லாம் கிருஷ்ணருக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லா சூரியன்களும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் சூரியன்கள் இருக்காங்க. ஒரு சூரியன் கிடையாது, நிறைய சூரியன் இருக்கு, 12 சூரியன்கள் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அது எல்லாமே பிரம்மஜோதியோட ஒளி வெளிச்சத்தோட பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரம்மஜோதி கிருஷ்ணருடைய உடல்ல இருந்து வரக்கூட வெளிச்சம் அப்படின்னா, அப்ப ஒரு ரூம்ல சும்மா இருட்டி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அர்ஜுனன் கீதையில சொல்லுவான் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா இந்த உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அதனுடைய வெளிச்சம் கண்களை கூச்சுது, பார்க்க முடியல. கிருஷ்ணர் அவ்வளவு பிரகாசமானவர், அவர் எதுக்காக திருட போறார்? தன்னுடைய பக்தர்களுக்கு கருணை காட்டுறதுக்காக. அப்படி திருட போகும்போது அந்த பக்தர் சொல்றத அவர் கேட்கிறார். சில நேரத்தில் பிடிச்சிருவாங்க கிருஷ்ணரை, கையும் கிளம்ப பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, ஆ கண்ணா சொல்ற மாதிரி ஆடு, வாங்க ஆடு ஆடு. கோபியர்கள் கைத்தட்டுவாங்க, அவங்களுடைய தாளத்துக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் கையையும் காலையும் ஆட்டி ஆடின்னு இருப்பார். கிருஷ்ணரை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. யார் கட்டுப்படுத்த முடியும் கிருஷ்ணரை? கிருஷ்ணரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது உண்மையில், அவர் ஸ்வராட், அதுதான் அடிப்படை. ஆனால் எப்போ ஒரு பக்தன் பக்தியோட அவர்கிட்ட ஒரு விஷயத்த விரும்புகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பிரதிபலிக்கிறார் அந்த பக்தர்கள்கிட்ட. அதனால பக்தர்களுடைய நிலை, நம்ம அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இல்லைன்னா கூட ஒருத்தர் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னாலே அவங்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப விசேஷமான. ஒரு பக்தன் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய நிலையில் இருக்க காட்டிலும் உயர்ந்தவன். சமுதாயத்தில் நடைமுறையில் நம்மளால் அதன்படி செயல்பட முடியுதோ இல்லையோ, ஆனால் தத்துவ ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிருஷ்ண பக்தன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தினமும் சொல்லக்கூடிய ஒரு பக்தன் மிகப்பெரிய பணக்காரனை காட்டிலும் பணக்காரன், மிகப்பெரிய பயில்வானை காட்டிலும் பயில்வான், மிக அழகு வாய்ந்தவனை காட்டிலும் அழகு வாய்ந்தவன், மிகப்பெரிய துறவியை காட்டிலும் பெரிய துறவி, எல்லா ஐஸ்வர்யங்களும் பக்தன்கிட்ட இருக்கு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும்போது ஒரு பக்தனானவன், யார் ஒருத்தன் தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றானோ அத்தகைய பக்தன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறான் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் ஒருத்தவங்க இருந்தாலும் பக்தனுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க. கிருஷ்ணருடைய பார்வையில் அவங்க ஒரு நாட்டினுடைய முதல்வராக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், மொத்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கட்டும், இல்லை தேவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரை காட்டிலும் பக்தன் உயர்ந்தவனாகிறான். நம்ம பார்க்குறோம், நம்ம ஜென்மாஷ்டமியில் அஜாமிலனுடைய கதையை நம்ம நாடகமாக அரங்கேற்றணும். அதில் யமராஜர் கூட சொல்கிறார், அங்கே கிருஷ்ண பக்தர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள், எக்காரணம் கொண்டு கிருஷ்ண பக்தர்களை நீங்கள் போய் தொடக்கூடாதுன்னு சொல்லி யமதூதர்களுக்கு கட்டளையிடுறார். தொட முடியாது, தேவர்களை கூட போய் தொடலாம், தேவர்களுக்கும் மரணம் உண்டு. யமதர்மராஜா சக்தி கிடையாது, தொட முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை நேரடியாக பாதுகாக்கிறார். தேசாமகம் சமுத்தார்த்த மிருத்யு சம்சார வர்த்தமன், நான் ஸ்வயம் நானே காப்பாற்றுறேன். உங்களுக்கு சில பேருக்கு அர்ஜுன் ஆச்சாரியருடைய கதை தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஸ்லோகத்துக்கு அவர் வந்து விளக்கம் எழுதுவார், கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே வந்து தேவையை கொடுக்குறார் அப்படின்னு. கிருஷ்ணர் எப்படி ஸ்வயமாக அவரே வர்றது, அவர் வரமாட்டார், யாரையாவது அனுப்பி வைப்பார், இதை ஸ்வயமாக எப்படி வருவார். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லைனை எழுதிட்டு அந்த லைனை மறுபடியும் அடிச்சிருவார். கிருஷ்ணர் ஸ்வயமே அவரே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு இல்லாத கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பார், அந்த வழியை அடிச்சிருவார். அடிச்சுட்டு குளிக்க போவார், குளிக்க போகும்போது வீட்டு விட்டு போயிருப்பார். அப்போதைக்கு ரெண்டு பசங்க வருவாங்க, ரெண்டு பசங்க ஒரு பையனா, ரெண்டு பசங்க கிருஷ்ண பலராமனா, எஸ் எனிவே ஒருத்தரோ ரெண்டு பேரும் கிருஷ்ணரோ பலராமரோட சேர்ந்தோம் வருவார். கிருஷ்ணர் ஒரு சின்ன பையனுடைய விடயத்தில் வருவார் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு அம்மாட்ட சொல்லுவார், இந்த மாதிரி அர்ஜுனாச்சாரியர் உங்களுக்கு இந்த பொருள்லாம் கொடுத்து விட சொன்னார், எங்ககிட்ட தூக்கிட்டு கொடுத்துட்டார். ஐயோ இவ்வளோ சுமையை ஒரு சின்ன பசங்க மேலே அமுச்சு வச்சிருக்காரு, அந்த மனுஷன் நல்லா, அந்த மனுஷன் எப்படிலாம் பண்ணுறார், சின்ன பசங்க மேலே இவ்வளோ ஒரு சுமையை கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா என்ன பண்ணுறது, இவ்வளோ பொருளையும் வாங்கி எங்கள் தலையில் கட்டி விட்டார், நான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரேன், தூக்க முடியல செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு என் முதுகில் கூட அடிச்சிட்டாரு, தழும்பு இருக்கு பாருங்கன்னு சொல்லி காட்டுவார். முதுகு காட்டுவார், முதுகில் பார்த்தா ரெண்டு கோடு இருக்கு. ஐயோ இப்படி போட்டு என் கணவர் இந்த மாதிரி செய்ய மாட்டாரே, ஏன் இந்த மாதிரி பண்ணார், அதுவும் ஒரு சின்ன பசங்களை போய் அடிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் பரிதாபப்படுவாங்க. சரி கொஞ்சம் நேரம் இருங்க, நான் இதெல்லாம் வச்சு சமைச்சு தர்றேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தாருன்னா அர்ஜுனாச்சாரியர் இன்னும் கடுப்பாயிடுவார், கொடுத்துட்டு உடனே வேலையை பார்க்கணும்னு சொல்லியிருக்கார், நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்புறம் அர்ஜுனாச்சாரியர் திரும்பி வந்தேன்னு சொல்லுவாங்க, இவங்க ஏங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை போட்டு அடிக்கிறீங்க. குழந்தைங்க நானும் அடிச்சேன், எதுக்கு அடித்தேன், நீங்கள் தான் மளிகை ஜாமான்லாம் அமுச்சு விட்டீங்களே, அதை அடித்தப்போ மளிகை ஜாமான் நானா, எங்கே அமுச்சு விட்டேன். ஆமாம் அந்த பசங்க கூட முதுகில் ரெண்டு கோடு போட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு கோட்டை கூட காட்டினாங்க. அப்போ அவர் புரியுது, ஆஹா வந்தது கிருஷ்ணர், எனக்கு தரிசனம் கொடுக்கல என் பொண்டாட்டிக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் அவர் முதுகில் கோடு போட்டு வச்சிட்டேன், அவர் சொன்ன அவருடைய சொந்த வார்த்தைகள் மேலே நான் இல்லை இப்படி அவர் நடக்காதுன்னு நினச்சி நான் கோடு போட்டேன், நடக்குங்கிறத கிருஷ்ணர் காட்டுறார். அதனால் கிருஷ்ண பக்தியில் நம்ம இருக்கோம்னா ரொம்ப விசேஷமான, எந்த ஒரு பக்தனையும் என்றைக்கும் நம்ம சாதாரண ஒரு நபராக நினைத்து விடக்கூடாது. பக்தியில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்கள், கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களை கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் நமக்கும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அபிஜேத் சுதுராச்சார ஸ்லோகம் அனன்ய பக்தியில் இருக்கக்கூடியவர் எப்படி துராச்சாரமான காரியத்தில் ஈடுபடணும், அனன்ய பக்தியினுடைய பாதையில் அவர் இருக்கார். அனன்ய பக்தியினுடைய பாதையில் ஒரு பக்தர் இருக்கிற பட்சத்தில் சில நேரத்தில் துராச்சாரங்கள் நிகழலாம், அவங்களுடைய ஹிருதய துர்பலியத்தினால சில பிழைகளில் ஈடுபடலாம், சில தவறுகளை செய்யலாம், செய்ய நேரிடலாம். அஜாமில நான் அதில் பொருந்த மாட்டான். சில நேரத்தில் பல உதாரணங்கள் அதுக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொடுக்கலாம். நிறைய சில ஏதாவது தவறுகள் செய்யலாம் ஒரு பக்தன், ஏதாவது காரணத்தினால், ஏதாவது சூழ்நிலையினால், சந்தர்ப்பவசத்தினால. நாம் பார்க்கிறோம் அர்ஜுனன் சந்தர்ப்பவசத்தினால மதிமயங்கிறான், துராச்சாரமான காரியத்தை செய்யறதை பற்றி யோசிக்கிறான், அதாவது தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு காட்டுக்கு போகிறத பற்றி யோசிக்கிறான். ஆனால் கிருஷ்ணர் அவனை அப்பயும் தன்னுடைய பக்தனாகத்தான் கருதுறாரு. அது கிருஷ்ணருடைய நேரடி விருப்பத்தின் கீழே நடந்ததுன்னு நம்ம சொல்லலாம். சில நேரத்தில் பக்தன் தன்னுடைய ஹிருதய துர்பதத்தினால் செஞ்சா கூட அதை கிருஷ்ணர் பக்தனாகத்தான் கருதுறார். அதைத்தான் அங்கே சொல்ற. அனன்ய பக்தியில் இருக்கவன் எப்படி தப்பு பண்ண முடியும்? அனன்ய பக்தியுடைய பாதையில் இருக்கும்போது நமக்கு பல நேரங்களில் நம்மளுடைய இதயம் இன்னும் முழுமையாக தூய்மை அடையாத காரணத்தினால துராச்சாரமான காரியங்களில் ஈடுபட நேரிடலாம். அப்படி ஈடுபடக்கூடிய பக்தர்களை கிருஷ்ணர் கைவிடுறது கிடையாது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா சாதன பக்தியில் இருக்கிறவங்களை பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஏன் பல உதாரணங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் அங்கே ஞானிகள் சொந்த முயற்சியினால் பயிற்சி பண்ணுறாங்க. எப்படி அவங்களுக்கு சொந்த முயற்சினால பலன் கிடைக்குது? உண்மையில் எல்லா முயற்சிகளுக்கு பின்னாடியும் கிருஷ்ணர் இருக்கார். முயற்சி செய்யக்கூடியவர்களுடைய முயற்சி கூட கிருஷ்ணர் தான். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் யாராலையும் எதையும் செய்ய முடியாது. அது முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அனுகிரகமானது மறைமுகமானது, நேரடியானது கிடையாது. சாஸ்திரங்கள் இன்னொன்னும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஞானி கூட தன்னுடைய முயற்சியில் பலனை, இறுதி பலனை அடையணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பக்தி கொஞ்சமாவது இருக்கணும்னு சொல்லப்படுது. ஆனால் அது பக்தியாக கருதப்படுறது கிடையாது, அது கலப்படமான ஒன்று. பக்தனுக்கு மற்றவங்களுக்கு மறைமுகமாக கிருஷ்ணர் அந்த கீதையில் நிறைய இடத்துல சார் அவிதி பூர்வகம் தேவர்களை வழிபட்டு பலனை பெறுறது அவிதி பூர்வகம்ங்கிற அதே விஷயம் எல்லாத்துக்கும் பொருந்தும். கிருஷ்ண பக்தர் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறோம், சேவை செய்யணும்னு நினைக்கிறோம். எல்லா நேரத்திலையும் எல்லா பக்தர்களையும் திருப்திப்படுத்த முடியல, சில நேரங்களில் மன வருத்தம் ஏற்படலாம். வாஸ்தவம், ஏன்னா எல்லா பக்தர்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கிறது கிடையாது. எல்லா பக்தர்களும் உண்மையில சொல்ல போனா எல்லா பக்தர்களையும் எல்லா நேரத்திலையும் யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது கிருஷ்ணரை தவிர. அப்படி திருப்திப்படுத்துறது கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். அப்படி திருப்திப்படுத்த நினைக்கிறோம்னா நம்ம கிருஷ்ணருடைய ஸ்தானத்தை எடுத்துக்க நினைக்கிற மாதிரி ஆயிடும். எல்லா பக்தர்களும் எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், அந்த விதத்துல நம்மளும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், நம்ம கூட இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம சேவை பண்றோம். அப்படி சேவை பண்றது மூலமா நம்ம படிப்படியாக பக்தியில் முன்னேற்றம் அடைகிறோம். சில நேரத்தில் நம்மளுடைய கட்டுண்டு நிலையின் காரணத்தினால சில பக்தர்களுக்கு நம்மளுடைய சுபாவங்கள் ஒத்து வராமல் போகலாம். அந்த நேரத்தில் அவங்களோட நம்ம சேர்ந்து சேவை பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி இருந்தாலும் பக்தன் பக்தன் தான். அவங்களுடைய கட்டுண்ட நிலை வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய கட்டுண்ட நிலை வேற மாதிரி இருக்கலாம், அது வேற விஷயம். எப்படி பார்த்தாலும் பக்தி தொண்டில் அவங்க இருக்கிறாங்க, ஓகே, மனதால் மரியாதை கொடுத்துட்டு தூரமாக இருக்கலாம். அதுதான் ஒரு மத்தியம பக்தனுடைய அழகு. ஒரு மத்தியம பக்தன், மத்தியம நிலையில் இருக்கக்கூடிய பக்தன் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது அவசியமாகுது. யார் பக்தர், யார் உயர்ந்த பக்தர், யார் சமநிலையில் இருக்கக்கூடிய பக்தர், யார் விரோதிகள், யார் அப்பாவி மக்கள், இவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி எடுத்து சொன்னால் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி மற்ற நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது அவசியமாகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் சங்கம் கொள்ளணும். யாராலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமத்தை சொல்கிறார், இந்த பணியினால் நான் எல்லா பக்தரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய இயலாமையினால் என்னால் எல்லா பக்தரையும் திருப்திப்படுத்த முடியாது, அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய ஆச்சாரிய கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அவரே சொல்கிறார், என்னால் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறார். நம்ம எப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும்? எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும்னு நம்ம முயற்சி செய்கிறதே தப்பு. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவோம், அதன் மூலமாக எல்லாரும் தானாக திருப்தி அடைவாங்க, திருப்தி அடைவாங்க. அந்த ரீதியில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிருஷ்ண பக்தி பாதையில் நம்ம குருவையும் கிருஷ்ணனையும் திருப்திப்படுத்துவோம். அதுக்கு ஒத்து வரக்கூடிய விதத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு பார்க்கலாம். சில நேரத்தில் சில பேர் நம்மளுடைய அதீத முயற்சிக்கு பிறகும் கூட திருப்தி அடையாமல் இருக்கலாம். நம்ம ஒன்றும் செய்ய முடியாத காலத்திற்காக காத்திருக்கலாம், கிருஷ்ணருடைய கருணைக்காக காத்திருக்கலாம். இது கட்டுண்ட நிலையில், முக்தி பெற்ற நிலையில், வைகுண்டத்தில் சேவை பண்ணக்கூடிய நிலையில் கூட எல்லாரும் எல்லாரையும் திருப்திப்படுத்த மாட்டாங்க. நான் முன்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டுருந்தேன், அங்கே கூட பார்த்தீங்கன்னா கோபியர்கள் எல்லாரும் கிருஷ்ணர் எப்போ வீட்டை விட்டு கிளம்புவாருன்னு பார்ப்பாங்க. கோபியர்கள் எல்லாரும் கிருஷ்ணர் ஏன் வீட்டை விட்டு போறாருன்னு நினைப்பாங்க. ஏன்னா வீட்டில் கிருஷ்ணர் இருந்தாருன்னா கோபியர்கள்லாம் இங்கே மூத்த கோபியர்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, கிருஷ்ணர் வீட்டில் அலங்காரம் பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு கொடுப்பாட்டும், கிருஷ்ணருக்கு சாப்பாங்க, கிருஷ்ணருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, கிருஷ்ணருக்கு உடை உடுத்துவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பல விதத்தில் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் காட்டுக்கு மாடு மேய்க்க போயிட்டார் அப்படின்னா அங்கே அவருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால கிருஷ்ணருக்கு மாடு மேய்க்க போகக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அந்த காலை பொழுதும் மாலை பொழுதும் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பொழுதுகள் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுல. ஆனா கிருஷ்ணருடைய தோழர்கள் எல்லாரும் கிருஷ்ணர் நம்ம கூட வரணும், சீக்கிரம் எப்ப விடிஞ்சு எப்ப கிருஷ்ணர் வீட்டை விட்டு எப்ப வெளில வருவார் அப்படின்னு காத்துட்டு இருப்பான். கிருஷ்ணர் வீட்டை விட்டு வெளில வந்துடும், எல்லாம் ஜாலியா கிருஷ்ணரோட போவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, போடுவாங்க, ஒடியாருவாங்க, மாடை சேர்த்து மேய்ப்பாங்க. அது மாடுங்க ஒரு பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இவங்க ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு அப்படியே ஐயோ சூரியன் அஸ்தமனம் ஆகுதே, ஒரு நாள் கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம். சூரியனை எப்போ அஸ்தமனம் ஆகுதோ, இரவு எப்போ வருதோ, அப்போ கோபியர்களுக்கு குதூகலம், இந்த இரவு ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஓடுது, கிருஷ்ணரோட நாங்கள் நடனம் ஆட முடியலையே. அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு பக்தரும் வெவ்வேறு பாவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கிருஷ்ணரே அந்த நேரத்தில் எல்லா பக்தரையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியல, அதுக்காக அவர் சில லீலைகளை அரங்கேற்றார். நம்ம பேசிட்டு இருந்தோம் கோவர்தன லீலை, கிருஷ்ணர் அதுக்காக அரங்கேற்றார். அந்த நேரத்தில் அவர் எல்லாரையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துறார். எல்லார் கூடையும் 24/7 இருக்கிறார், 24/7 சர்வீஸ் கிருஷ்ணர் கோவர்தன லீலை தூக்கி எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்குறார். சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, தொடர்ந்து வர பக்தர்களுக்கு புரியும். ஓகே, கிருஷ்ணர்கிட்ட எதையும் கேட்க கூடாதுன்னு சொல்லித்தர்றோம். சில பக்தர்கள் சொல்றாங்க கிருஷ்ணன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது, எதையும் நம்ம கிருஷ்ணகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதான் முதல்ல சொன்னேன், கிருஷ்ணருக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படியே ஏதாவது ஒன்று கேட்கணும் கேட்காம இருக்க முடியல அப்படின்னா அப்போ கிருஷ்ணகிட்ட கேளுங்க. அது மகாபாகவத ஸ்டேஜ்னு யார் சொன்னா? அது தவறான எண்ணம். மகாபாகவத ஸ்டேஜில் தான் கிருஷ்ணகிட்ட கேட்கக்கூடாதுன்னா அது மடத்தனமான எண்ணம். சாதன பக்தியோட டெஃபினேஷனே அன்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிரத்தம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலம் பக்தி உத்தமம், இதுதான் சாதன பக்தியோட டெஃபினேஷன். மகாபாகவத ஸ்டேஜ் கிடையாது அது. கிருஷ்ணகிட்ட எதையும் கேட்காம இருக்காது, முடாது முட்டாள்தனமாக பேசக்கூடாது, சாஸ்திர ரீதியாக பேசணும், கேள்வி கேட்கும்போது கரெக்டாக கேட்கணும், சும்மா மடத்தனமான கேள்வி கேட்கக்கூடாது. யாராவது மடத்தனமாக ஏதாவது சொன்னாங்கன்னா அதையும் கேள்வியாக கேட்கக்கூடாது. மகாபாகவத ஸ்டேஜில் தான் யாரையும் கேட்கக்கூடாது அப்படின்னா அப்போ என்றைக்குமே நம்ம மகாபாகவத ஆக மாட்டோம். ஆச்சாரியர்கள் அப்படியே சொல்லித்தராங்க. அதாவது மகாபாகவத ஸ்டேஜில் இருக்கும்போது ஒருத்தர் கிருஷ்ணகிட்ட எதையும் கேட்கணுங்கிற எண்ணமே வராது. சாதன பக்தியில் இருக்கும்போது சில நேரத்தில் பௌதிகமான எண்ணங்கள் மனசில் வரலாம், ஆனால் அந்த எண்ணங்களுக்காக கிருஷ்ணகிட்ட கேட்க மாட்டான் சாதன பக்தியில் இருக்கிறவன். அதுதான் வித்தியாசம் மகாபாகவத ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் சாதன பக்தியில் இருக்கிறதுக்கும். ஆனால் எந்த ஸ்டேஜ்லையும் பக்தன் கிருஷ்ணகிட்ட எதையும் கேட்க மாட்டான் பௌதிகமாக, குறிப்பாக பௌதிகமாக எதையும் கேட்க மாட்டான், ஆன்மீகமாக கேட்கலாம். அதாவது வராம்ஸ்தோம் வரதர்ஷபா காமானம் ஹிருதிய சம்ரோகம் பவத்துஸ்து விரணேவரம். முதல்ல என்னென்னா, எதி தாசியதி மே காமாம் வராம்ஸ்தோம் வரதர்ஷபா காமானம் ஹிருதிய சம்ரோகம் பவத்துஸ்து விரணேவரம். எதி தாசியசி, நான் உங்களுடைய தாசன், எனக்கு நீங்கள் ஏதாவது வரம் நல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா வரம்ஸ்தோம் வரதர்ஷ, வரம் நல்குபவரில் மிகச்சிறந்தவர் நீங்கள். நரசிம்மதேவட்ட பிரலாதர் இதை சொல்கிறார். அப்படி ஏதாவது எனக்கு நீங்க வரம் தரணும்னு நினைச்சீங்கன்னா காமானம் ஹிருத்ய சம்ரோகம், என்னுடைய இதயத்தினுடைய உள்ளிருந்து காமத்தை முற்றிலுமா எடுத்துருங்க. பவதஸ்து விருணே வரம், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க. அத்தகைய அந்த மாதிரி கேட்கறதுல தவறு கிடையாது. அதாவது நம்ம பக்தியில முன்னேறதுக்காக கிருஷ்ணகிட்ட கேட்கலாம், அதுல எந்த பிள்ளையும் கிடையாது. எதிரிகள்னு சொன்னோம், மத்தியம நிலையில இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ண பக்திக்கு விரோதமானவர்களை புறக்கணிக்கணும்னு சொன்ன, அதை கேக்குறீங்களா? கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு யார் விரோதிகள்? கிருஷ்ணருக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. சில பேர் கிருஷ்ணரை விரோதிகளா நினைக்கிறாங்க. யாரு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிருஷ்ணரை புறக்கணித்து கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதராக நினைக்கக்கூடியவர்கள், கிருஷ்ணரை அருவ பிரம்மனுடைய ஒரு உருவகமாக நினைக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு எதிரானவர்கள், கிருஷ்ண பக்திக்கு விரோதமானவர்கள். அத்தகைய நபர்களோடு ஒருத்தர் சங்கம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஓகே, விநாயகன் சிவன் முருகன் போன்ற தேவர்களை வணங்கக்கூடியவர்களும் விசேஷ நாட்களில் கிருஷ்ணரை வணங்குறாங்க. கிருஷ்ண பக்தியில முழுமையா கிருஷ்ணரை மட்டும் வழிபடக்கூடிய பக்தர்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பக்திக்கும் கிருஷ்ணர் என்ன வித்தியாசம் பாப்பா? நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ண கீதையில சொல்றார், யார் எந்த தேவரை வழிபட்டாலும் பலன் என்னாலதான் கொடுக்கப்படுதுங்கிறார். நான் தான் பலன் கொடுக்குறேங்கிறார். ஆனா அதெல்லாம் மறைமுகமா செய்யப்படுது, அவித்தி பூர்வகம். யாராவது என்கிட்ட நேரடியா வழிபடுறாங்க அப்படின்னா அவங்கள நான் நேரடியா பாத்துக்கிறேங்கிறார். அவங்கள கிருஷ்ணர் நல்லவர்களா எடுத்துக்கொள்றார். முழுமையா கிருஷ்ணகிட்ட வர்றவங்க, மற்ற தேவர்களை வழிபடாம கிருஷ்ணகிட்ட வர்றவங்க, மற்ற தேவர்களை வழிபட்டுன்னா கிருஷ்ணகிட்ட வர்றவங்க, அவங்களும் ஒரு நிலையில கிருஷ்ணரை வழிபடுறாங்க. அந்த நிலையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்றார். அதைத்தான் கிருஷ்ணர் ஏ தாமாம் பிரபத்தந்தே தாம் சதைவ பஜாமியகம், யார் என்கிட்ட எப்படி சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நன்மையை கொடுக்குறேன். நன்மை கண்டிப்பாக உண்டு, வேறுபடும் நிச்சயமா. இப்போ வந்து சுதாமாவுக்கு வந்து கொடுத்தது வந்து வர வந்து தேவையில்லை. ஏன் அதான் சில பேர் இதை இந்த உதாரணத்தை காட்டி பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் அவங்களுக்கு கொடுக்கலாம், சில நேரத்தில் கொடுக்காமலே இருக்கலாம், அது அவருடைய சுதந்திரம். அதான் நான் சொன்னேன், கிருஷ்ணர் சில நேரத்தில் கொடுக்கவும் செய்வார். பிஸ்னஸ் மாதிரி போனால் கூட கிருஷ்ணர் கொடுப்பார். அப்படி கொடுத்தாலாவது இவன் தன்னை நோக்கி வருவானான்னு எதிர்பார்ப்பார். சில நேரத்தில் செய்வார் அவர். அப்படி அவர் செய்கிறதுனால தான் திருப்பதி இவ்வளோ பேர் போகிறாங்க, இல்லைன்னா எவரு போகிறாங்க? ஆ, ரங்கநாதட்ட போய் யார் எது கேட்டாலும் அவர் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். ரங்கநாதர் கொஞ்சம் தத்துவவாதி, ராமானுஜர்லாம் அங்கே இருந்துட்டார்ல, அவர் கொஞ்சம் தத்துவவாதி. அவர் என்ன சொல்கிறாரு, ரங்கநாதட்ட பாடும்போது ஆழ்வார் சொல்கிறார், பச்சை மாமலை போல் மேனி பவளமாய் கமலச்சங்கன் அச்சுதாமரரேயே ஆயிரத்தம் கொழுந்தே என விச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வேண்டேன் அரங்கமானவர்களான். நீ அரங்கமாநகரில் இருக்கிற ரங்கநாதரே உன்னுடைய பேரை சொல்கிறதா எனக்கு இன்பம், வேற இன்பம்லாம் எனக்கு வேண்டாம், இந்திரலோகம் ஆனாலும் எனக்கு வேண்டாம். இப்படியே ரங்கநாதரை எல்லாரும் பேசி பேசி ரங்கநாதர் தூய பக்தி மட்டும்தான் அவர் பழக்கிட்டாங்க. அவரை பாலாஜிட்ட எல்லாரும் வேற மாதிரி பழக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சில நேரத்தில் அவர் கருணை கொடுக்குறார். அதாவது வெவ்வேறு விதத்தில் பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது இந்த ஜீவன் தன்னை நோக்கி வருமா அப்படின்னு பார்க்குறார். எப்படியாவது இந்த ஜீவன் தன்னை நோக்கி வருமானு பார்க்குற. அப்படி வரும்போது அந்த ஜீவனுக்கு எப்படியாவது யாராவது காப்பாற்ற சொல்லி கேட்குற. அதுதான் ஆச்சாரியர் சொல்கிறாங்க, கிருஷ்ணன் அங்கே விளக்குறார் கீதையில், சத்துர்விஜா பஜஞ்சே மாம் ஜனா சுகிருத்தின் அர்ஜுனா அர்த்தோ ஜிக்யாஸ் அர்த்தார்த்தி கியானிச்ச வரத சபா. நான்கு விதமான நல்லோர் எங்கிட்ட வராங்க. அர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி, நாலு பேர் சொல்கிறார். அர்த்தம் அப்படின்னா காசு பண்ண வேணும், அர்த்தார்த்தினா கஷ்டத்தில் இருக்கவன், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜிக்யாசுங்கிற வார்த்தையை போடுறார். ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தன் ஜிக்ஞா அர்த்த அர்த்தார்த்தியா இருக்கிறவன், அவனுக்கு அந்த அர்த்தமும் அர்த்தார்த்தி அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா கிருஷ்ணட்ட அதுக்கப்புறம் வரமாட்டான். அவன் ஜிக்யாசுவா மாறிட்டான் அப்படின்னா கொஞ்சம் கேள்வி கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் ஜிக்யாசுவா இருக்கணுங்கிறத சேர்க்கிறாங்களாம் ஆச்சாரிய இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறான். ஏன் கிருஷ்ண ஜிக்யாசுவம் நடுவில் போகணும், அர்த்த அர்த்தார்த்தி ஜிக்யாசுன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அர்த்த அர்த்தார்த்தியோட ஜிக்யாசு உயர்ந்தவன். ஒரு கேடரில் சொல்லணும் அப்படின்னா அர்த்த அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஜானின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் அர்த்த ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும்னா அவன் ஜிக்யாசுவாக இருந்தால் தான் அவனுடைய விஷயம் பிரயோஜனமாகும். ஆச்சாரியர்கள் மேலும் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒருத்தர் காசு பணம் வேணும்னோ தங்களுடைய கஷ்டம் போகணும்னு சொல்லியோ கிருஷ்ணர்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அதை கூட கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா, அப்படி வரக்கூடியவர்கள் கோயிலுக்கு வரும்போது அங்கே பக்தர்கள் இருப்பாங்க, அந்த பக்தர்களுடைய சங்கம் அவங்களுக்கு கிடைக்கும். பக்தருடைய சங்கம் கிடைச்சதுன்னா அவங்க தூய பக்திக்கு வர முடியுங்கிறதுக்காக. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, கோயிலில் இருக்கக்கூடிய பட்டரே சொல்லுவாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டமோ அந்த தோஷம் போகும் இந்த தோஷம் போகும், பெரிய பட்டில் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும், டட 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 வெறும பௌதிகமாக நன்மையை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க அவங்களுடைய பணியை செய்ய தவறுறதா படுது. மக்கள் எந்த எண்ணத்தோட வேணாலும் கிருஷ்ணர்கிட்ட வரட்டும், பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எப்படியாவது தீவிரமான கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்துறதுக்கு பார்க்கணும். தீவிரமான கிருஷ்ண பக்தி அகாம சர்வகாம மோட்சகாமாவா தீவிரேன பக்தி யோகேன எஜேதே புருஷம் பரம். தீவிரேன பக்தி யோகன், பக்தி யோகமானது தீவிரமானதாக இருக்கணும். தீவிரமான பக்தி இருந்தது அப்படின்னா அப்போ அவன் அக்காமாவாக இருந்தாலும் சரி, சர்வகாமமாக இருந்தாலும் சரி, மோட்சகாமமாக இருந்தாலும் சரி, அக்காமாவாயிடும், அதாவது கிருஷ்ண காமாவாயிடும். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜான். கிருஷ்ண பக்த பிருந்த கீ ஜான்.